أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما توفيقي ولا اعتصامي إلا بالله، عليه توكلت وإليه أنيب، حسبي الله. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأقيموا الصلاة وآتوا الزكاة، وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله، إن الله بما تعملون بصير، صدق الله العظيم. எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அவன் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய வேத வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான வாய்ப்பை நமக்கு தந்தானே, அந்த அல்லாஹுக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பே, உன்னுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு தளத்தை அமைத்து தந்தாய், அதன்படி வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கும் கூவத்தை தந்தாய். இதனுடைய ஆரம்பம் முடிவு, இதனுடைய புகழ், இதனுடைய அறிவு அனைத்தும் உனக்கே சொந்தமானது. ஆகவே இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே, நீ எங்களை பொருந்தி கொள்ளுவாயாக, இந்த மஜ்லிஸை பொருந்தி கொள்ளுவாயாக, இந்த மஜ்லிஸுக்கு யாரெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பொருந்தி கொள்வாயாக, அவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவு செய்து வைப்பாயாக, யாரெல்லாம் நோயாளிகளாக மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நோயிலிருந்து முழுமையான ஷிஃபாவை நீ தருவாயாக, யாரெல்லாம் கடன் தொல்லைகளிலே ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கடன்களை முழுமையாக நீ அடைத்தருள்வாயாக, சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதை பின்பற்றுகிற நசீபை எங்களுக்கு தருவாய், அசத்தியத்தை அசத்தியமாக புரிந்து அதை விட்டு தூரமாக இருக்கிற நசீபை எங்களுக்கு தருவாய், உன்னுடைய திக்ரை எங்களுடைய இதயத்தினுடைய குளிர்ச்சியாக மகிழ்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக, தொழுகையை எங்களுடைய கண் குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக, அப்படிப்பட்ட தொழுகையை எங்களுடைய வாழ்க்கையில் நீ நசீபாக்கி தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த வாரங்களிலே அகல கித்தாப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யகூதி நசராக்களிடத்திலே நடந்து கொள்ளுகிற முறைகளை பற்றி அல்லாஹு தாலா விவரித்து சொன்னான். கடந்த வாரத்திலே ஒரு பெரியவர்கள் ஹசரத் நம் இடத்திலே வந்திருந்தார்கள், நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இந்த வாரம் கூட சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து மௌலானா இப்ராஹிம் பாண்டூலி சாஹிப், ஒரு மிகப்பெரிய உலக அளவிலே பிரசித்தி பெற்ற ஒரு மார்க்க விற்பன்னர், குஜராத்திலிருந்து அங்கே போய் தொழிலை ஈடுபட்டு ஒரு பெரிய ஜெம் பிஸ்னஸ் ப்ளஸ் மார்க்கத்திலே ஒரு பெரிய ஈடுபாடு, அவர்களுக்கு கீழே எத்தனையோ மாணவர்கள், அவருடைய தர்பியத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று இருக்கிற இந்த மௌலானா ஷார்ஜாவுக்கு வந்திருந்தார்கள். நேற்று ஃபோன் செய்து அவர்களிடத்திலிருந்து அழைப்பு வந்தது. சந்திப்பதற்கு போகிற போது இன்றைய தினத்தில் அழைக்கலாம் என்று சொல்லி அழைத்தேன். கல்பாவினுடைய பிரயாணம் இருக்கிறது, நான் போய்விட்டு இன்ஷா அல்லாஹ் வருகிறேன், வருகிற வழியிலே தொடர்பு கொள்கிறேன் என்று சொன்னார்கள். திரும்பவும் எஸ்எம்எஸ் போட்டிருக்கிறேன், வந்தால் அவர்களுடைய துவா இன்ஷா அல்லாஹ் இருக்கும். அது போன்ற பெரியவர்களுடைய அந்த சுஹபத், அந்த தொடர்பு, அதுதான் நம்மை மனிதனாக வாழ வைக்கும். சொல்லுகிற போது நமக்கு சொல்லுவார்கள், ந கிதாபும் சே ந வாஸும் சே ந ஜர் சே பைதா, இல்மு ஹோதா ஹே ஹிக்மத் ஹோதா ஹே புஜுர்கோ கி நஸ்ர் நஸர் சே பைதா, படிப்பதாலோ கேட்பதாலோ புரிந்து கொள்ளுவதாலோ கிடைக்கிறதெல்லாம் ஒரு வகையான கல்வி. இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை விஸ்டம் என்று சொல்லப்படுகிற அந்த தத்ரூபமான அந்த கல்வி இருக்கிறதல்லவா, அது இதயத்திலிருந்து இதயத்திற்கு போகிற ஒரு கல்வி. அது ஏடுகளிலே பெற முடியாது, அல்லது கேட்பவர்களுடைய வார்த்தைகளிலிருந்து உள்ளத்திலே புரிய முடியாது. தொழுகைகளினுடைய டேஸ்டை பற்றி ஒருவர் 1.5 மணி நேரம் பேசினாலும் கூட அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத விளங்க முடியாது. ஒரு தொழுகையினுடைய நேரடியான டேஸ்ட் ஒருத்தருக்கு எப்போ தெரியும்னா, அவர் அதை அனுபவித்து பார்க்கிற போது தான் தெரியும். அதை வார்த்தைகளால் வடிக்க முடியாத ஒரு செய்தி அது. பொய்யே உரைக்காத சாதிக்குள் நமீன் சத்திய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பார்வை இருக்கிறதே ஷைத்தானுடைய அம்புகளிலிருந்து விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு அம்பு. அந்த பார்வையை அல்லாஹுவுக்காக வேண்டி எவன் பாதுகாத்துக் கொள்ளுகிறானோ, கெட்டதை விட்டு பார்க்காமல் எவன் அதை தடுத்து கொள்ளுகிறானோ, அல்லாஹ் அவனுக்கு இந்த உலகத்திலே ஈமானுடைய டேஸ்ட் என்ன அப்படின்னு தருகிறான் என்று சொன்னார்கள். ஈமானுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு, அல்வாக்கு இருக்கிறது மாதிரி, ஜிலேபிக்கு இருக்கிறது மாதிரி. ஆனா அந்த டேஸ்ட் ஒரு அதிரத்து 1.5 மணி நேரம் பேசினார், ஒருத்தர் 500 பக்கம் புக்கு போட்டார், விளங்கவே விளங்காது. ஒருத்தர் கொஞ்ச நாள் பார்வையை தாழ்த்தினார், உடனே விளங்கும். ஈமானுடைய டேஸ்ட் அதை சொன்னார்கள். எவன் ஒருவன் தன்னுடைய பார்வையை அல்லாஹுவுக்கு பயந்து, எதுக்கு பயந்து, அல்லாஹுவுக்கு பயந்து, இப்படி ஒரு வார்த்தையை சத்திய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி என்னுடைய பார்வையை நான் தாழ்த்தி கொள்ளுகிறேன் என்று தாழ்த்திய அடுத்த கணத்தில், அடுத்த வினாடியில் அந்த ஈமானுடைய டேஸ்ட் ஒரு மனிதனுக்கு இந்த துனியாவிலே கிடைப்பது சத்தியம். 100க்கு 100 அல்ல, 100க்கு 200 உண்மை. முடிந்தால் அனுபவித்து பார்த்துக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் நபி சொன்னது என்றைக்குமே பொய்யாக ஆகாது. அப்ப அந்த டேஸ்ட் அந்த இதயத்திற்கு கிடைக்கிற போது 1 லிட்டர் சர்பத்து குடிக்கிறதை விட பெரிய இன்பமானது. இந்த வெயில்ல ஒருத்தரை கூப்பிட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய பாட்டில் சர்பத்தை கொடுத்தா அவருக்கு எப்படி இருக்கும்? அதை விட ஒரே ஒரு பார்வையை தாழ்த்துவதை கொண்டு ஒரு நாளுடைய முழுமையான நிம்மதியை அடைந்து கொள்ள முடிவதை நேரடியாக வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இப்ப யோசிச்சு பாருங்க, இதை எந்த புத்தகத்துல நம்ம படிக்க முடியும்? இதை எந்த புத்தகத்துல நம்ம படிக்க முடியும்? அதனால்தான் சொன்னார்கள், சீனே சே சீனே ஜானே வாலே இல், இது இதயத்திலிருந்து இதயத்திற்கு செல்லுகிற ஒரு இல். அதனால்தான் அல்லாஹு தபாரக வதாலா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து சஹாபாக்களை தேர்ந்தெடுத்தான். அந்த சஹாபாக்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து இந்த வேதத்தை காதால் கேட்டு கண்ணால் பார்த்து மட்டும் படிக்கவில்லை, அப்படியே இதயத்திலிருந்து இதயத்திற்கு பெற்றுக் கொண்டார்கள். இந்த ஒளிதான் இன்றைய தினம் வரை ஹதீஸ் என்ற அடிப்படையிலும் குரான் என்ற அடிப்படையிலும் அப்படி செயின், இட்ஸ் எ செயின் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த இடத்துக்கு போய் உட்காரும் போதுதான் அதனுடைய டேஸ்ட், அதனுடைய மகிமை, அதனுடைய உண்மையான தத்ரூபம் ஒன்னொன்று விளங்கும். 2 ரகாயத்து ஒருத்தர் தொழுகிற தொழுகையிலே ஒருத்தருக்கு கிடைக்கிற இன்பம் இந்த துனியாவையே அவருக்கு கொட்டி கொடுத்தாலும் கூட அவர் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார். எப்போது அந்த 2 ரகாயத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுன்னா, அப்ப அது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அவுளியாக்களுக்குள்ளது எதிர்த்து அப்படிங்கிறது அல்ல, எல்லாருக்கும் உள்ளது. அல்லாஹ் பொதுவானவன், அவனுக்கு காஃபிர் முஸ்லீம் என்று கூட இந்த துனியாவிலே வித்தியாசம் கிடையாது. அப்படி பார்ப்பவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அவனுடைய ஹல்குகள், எல்லாம் கிரியேஷன்ஸ், ஹீ இஸ் எ கிரியேட்டர். இதெல்லாம் உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்பினங்கள். அல்லாஹ் தான் படைத்த படைப்பினங்களை ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்கிறான். மறுமையிலே இவர்கள் செய்த நன்மைக்கு தீமைக்கு எல்லாம் கூலி உண்டு என்பதெல்லாம் மறுமையில் உலகத்திலே பார்க்கும். அப்ப இதை எவரெல்லாம் இதே அடிப்படையிலே அந்த பாதையிலே அப்படியே செல்லுகிறார்களோ அவர்களுக்கு அப்படியே நசீபாகக்கூடிய ஒரு செய்தி அது. இது வார்த்தைகளால் விவரித்து கூற முடியாது, புத்தகங்களிலே படித்து தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப அது அப்படியே நேரடியாக செய்து பார்க்கிற போது இந்த தத்ரூபத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அதனால்தான் சொன்னாங்க, ஒரு மனிதர் அல்லாஹுவுக்கு நெருக்கமாக ஆகிற போது எப்போது ஆகிறார் என்று சொன்னால், அல்லாஹு சொன்ன அந்த செய்தியை அப்படியே, நபி சொன்ன செய்தியை அப்படியே செஞ்சு அந்த ஈமானுடைய டேஸ்ட் விளங்கினார் அப்படின்னு சொன்னா இறைவனுக்கு நெருக்கமாக ஆகிறார். அப்ப இறைவனுக்கு நெருக்கமாக ஆகணும் அப்படின்னு சொன்னா ஈமானுடைய டேஸ்ட் இதயத்துக்கு தெரியணும். ஈமானுடைய டேஸ்ட் இதயத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா பொம்பளை எல்லாம் துனியால நடந்து போகணும். இப்ப அதை பார்த்து இவர் கண்ணை மூடணும். இந்த சூழ்நிலை உங்களுக்கு இந்தியாவில் உருவாக்கி தர முடியாது, அல்லாஹ் இங்கே உருவாக்கி தந்திருக்கிறான். எதுக்கு? உங்களை எல்லாம் அவுளியாக்களாக, மாணிக்கங்களாக, இறை நெருக்கமுடையவர்களாக ஆக்குவதற்காக வேண்டி. அவுளியா அவுளியானா தப்பா விளங்கிக்காதீங்க. சில பேருக்கு அவுளியானவனே அங்க போயிருவாங்க கபிரஸ்தான், என்ன இந்த அஜத்து ஒரு மாதிரியே பேசுற. அல்லாஹுவுக்கு நெருக்கமானவர்களாக ஆக்குவது அது பெரிய டேஸ்ட். துனியாலே எதுக்கும் கிடைக்காதது. நம்ம நேரடியாக அனுபவிக்க முடியும். கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய கண்ணை மட்டும் அல்லாஹுக்கென்று தாழ்த்தி பாருங்கள். அடுத்த வினாடி நீங்கள் தாழ்த்துகிற போது அந்த ஈமானுடைய டேஸ்ட் உங்களுடைய உள்ளத்தில் உள் இறங்குகிறதா இல்லையா? சவால் கிடைக்கும். என்னுடைய கரத்தை பிடித்து அழுதவர்கள் எத்தனையோ பேர். இதை சொல்லி ஒருத்தர் செஞ்சுட்டு ஒரு மாசத்துல வந்து சொன்னார், என்ன நடக்குதுனே விளங்கல எனக்கு. அவர் சொல்றாரு, என்ன நடக்குதுனே விளங்கல, நீங்க சொன்னதுல இருந்து நான் யாரையும் பாக்குறது இல்லை. ரோட்ல பொம்பளை வர்றான்னு தெரிஞ்சோன்னா கண்ணனை கீழே குனிஞ்சுக்கிறேன். என்னமோ நடக்குது, என்னமோ தெரியல, ஏதோ ஒரு அமைதி, என்னமோ ஒன்று நடக்குது. அவருக்கு அந்த அந்த இனத்தை பெரு புரிந்து கொள்ளக்கூட மனிதனுக்கு சக்தி இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட். அப்ப எப்படி இருக்கும் துபாயில ஜாம் ஜாம்னு வாழ முடியும்? அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நசீபை தருவானாக. சரி, செய்திக்கு போவோம். இந்த இடத்திலே போன வாரம் சொல்லுகிற போது சில கருத்துக்களை சொன்னோம். வகீமுசலா, நீங்கள் அந்த காஃபிர்களுடைய புறத்திலிருந்து, யகூதி நசராக்களுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு சிரமம் ஏற்படுகிற போதெல்லாம், உங்களுடைய மார்க்கத்தை அவர்கள் மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து உங்களை மாற்ற முற்படுகிற போதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க? அகீமுஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள். வஆத்து ஸக்கா, ஸக்காத்தை கொடுங்கள். வமா துக்கத்திமு லிஅன்ஃபுஸிக்கும் மின் கைர் தஜ்தூஹு இன்தல்லாஹ், நீங்கள் முற்படுத்தி எதாக இருந்தாலும் சரி அதை அல்லாஹ்வினிடத்திலே நீங்கள் அப்படியே பெற்றுக்கொள்வீர்கள். இன் அல்லாஹ் பிமா தாமரூன பசீர், நீங்கள் செய்கிற எல்லா செயல்களையும் அல்லாஹ் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற இந்த வசனத்தை போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய தொல்லைகள் வந்தாலும் சரி, மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கிற தொழுகையை அவன் விட்டான் என்று சொன்னால் இன்னும் எங்கேயோ போய்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். தனக்கு சிரமம் வருகிறது, தமக்கு சோதனை வருகிறது என்று தெரிந்த போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அல்லாஹ்வின் இடத்திலே நெருங்குவார்கள். ஹதீஸிலே வருகிறது, இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஃஸிஅ இலஸ்ஸலா, இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஃஸிஅ இலஸ்ஸலா, இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஃஸிஅ இலஸ்ஸலா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் நமக்கு ரொம்ப பழக்கம், ரொம்ப நெருக்கமான பழக்கம். போன் போட்ட உடனே எடுத்து பேசுவார், எந்த காலையும் அட்டன் பண்ணாத அந்த மனுஷர். செக்ரட்டரி இல்லாம நம்ம பேச முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்க அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் பிரச்சனை அல்லது ஒரு 1,00,000 ரூபாய் பிரச்சனை, உடனே என்ன செய்வார் நினைச்ச உடனே? முதலமைச்சர் என்னங்க, ஒரு ஒன்றிய செயலாளராக இருக்கிறவரை இன்னைக்கு கோடீஸ்வர லெவல்ல இருப்பார். இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு ஒன்றிய செயலாளர் அப்படின்னா எப்படியும் ஒரு 5 கார் இருக்கும், ஒரு 4 வீடு இருக்கும், சும்மா ஜாம்ஜா அவனே இருக்கக்கூடிய. இப்போ இவனே என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால், இவர் நமக்கு இந்த பழக்கம் இருக்கிறது என்று சொன்னாலே அவரை கொண்டு நாம் சாதித்து முடியும் என்ற அந்த எண்ணம், அந்த வலு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கும் உங்களுக்கும் இடையிலே இருக்கிற திரை ஒரே ஒரு திரை தான், அந்த திரையை நீக்க வேண்டுமா? அந்த திரையை நீக்க வேண்டுமா? நீங்கள் என்னோடு உரையாட வேண்டுமா? தொழுகையிலே குதித்து விடுங்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் வருகிறது, இதா ஹஸபஹு அம்ருன், இதா ஹஸபஹு அம்ருன், தனக்கு விளங்காத, தன்னுடைய வாழ்க்கையில் சோதனையாக, தன்னுடைய வாழ்க்கையில் புரியாத செய்தியாக, தன்னுடைய வாழ்க்கையில் பயங்கரமாக, தன்னுடைய வாழ்க்கையை மிரட்டக்கூடியதாக எதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறதோ உடனே போவார்கள், 2 கைத்து தொழுவன்றுவாங்க. எவ்வளவு பெரிய செய்தி! அல்லாஹுக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கிற ஒரே ஒரு திரை தான். அந்த திரையை நீக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருப்பது தொழுகை மட்டும்தான். அக்கீமுஸ்ஸலா, அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறார், எதிரிகளிடத்திலிருந்து சோதனை வரலாம், அவர்கள் உங்களை மதம் மாற்றுவதற்கு எத்தனை அறிவுகள் இருக்கிறதோ அத்தனையும் பயன்படுத்தலாம், அதிலே மீடியாக்கள் பயன்படுத்தப்படலாம், அதிலே டிவிகள் பயன்படுத்தப்பட, எந்த வகையாக இருந்தாலும் சரி நீங்கள் தொழுகையை மட்டும் எக்காலத்திலும் விட்டு விடுவதீர்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்கும் உங்களை படைத்த ரப்புக்கும் இடையிலே இருக்கிற ஒரு பெரிய ரபுத், ஒரு பெரிய நெருக்கம், ஒரு பெரிய தொடர்பு, அதை கொண்டு உங்களுடைய ரப்பை நீங்கள் எங்கு வேண்டாலும் அழைக்கலாம். உங்களுடைய ரப்பு உங்களுடைய முழு உதவிக்காக வேண்டியும், உங்களுடைய முழு பாதுகாப்புக்காக வேண்டியும் அந்த தொழுகையை கொண்டு உங்களை நீங்கள் அவனை அடைந்து கொள்ள முடியும், அவன் உங்களுக்கு உதவி செய்வான். அப்பா அக்கீமுஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை நிலை நிறுத்துங்கள். போன தடவை சொல்லும் போதே இந்த தொழுகையை பத்தி சில விஷயங்களை பார்த்தோம். தொழுகையினுடைய இன்னர் கண்டிஷன்ஸ் எப்படி, தொழுகைக்கு ப்ரீ கண்டிஷன்ஸ், அப்புறம் தொழுகையில் உள்ள கண்டிஷன்ஸ், அதே மாதிரி இன்னர் கண்டிஷன்ஸ். ஒரு மனிதன் தொழுகையில் நிற்கிற போது அவனுடைய மனப்பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்திகள் சிலவற்றை அப்படியே போன வாரம் சொல்லிட்டு வந்தோம். என்று கேட்டால் ஒரு முக்கியமான கதவு திறக்க போகிறது. தொழுகைன்னா நம்ம இன்னைக்கு நாள் எதுனா நினைச்சுக்கிட்டு இருந்தோம், வந்தவொடனே இப்படி தக்பீர் கேட்டிட்டு இருந்தோம், குனிஞ்சோ நிமிந்தோம், அவர் ஓதுற மாதிரியே ஓதணும், அதில்ல அதற்குள்ளே சில ரகசியங்கள் இருக்கிறது, அதற்குள்ளே சில சீக்ரெட்ஸ் இருக்கிறது. அந்த வகையிலே தொழுகிற போது அந்த எல்லா நிலைமையும் நமக்கு கிடைக்கப்பெறும். ஒரு மனிதர் சும்மா தொழுவதற்கும் ஒரு மனிதர் அந்த மனப்பண்புகளை அந்த குவாலிட்டியை வளர்த்து கொண்டு தொழுவதற்கும் நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு உயிருள்ள உடம்புக்கும் ஒரு உயிரற்ற ஜடலத்துக்கும் போன்றது. நாம் வெளியிலே தொழுகிற தொழுகை உடலை போன்றது. நமக்கு அந்த தொழுகிற நேரத்திலே எந்த குவாலிட்டி, எந்த சிந்தை, எந்த மனப்பண்பு உள்ளே இருக்க வேண்டுமோ அது இருக்கிறதா இல்லையா என்பதுதான் ரூஹ் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு ஒப்பாகும். அப்ப அந்த குவாலிட்டியோடு தொழுகிற போது அந்த தொழுகையினுடைய நிலைப்பாடுகள் வேறு. ஏனென்று சொன்னால் பல தடவை நாம் பயானில கேட்கிறோம், இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், சத்தியமாக நிச்சயமாக தொழுகை என்பது பாவத்தை விட்டு மனிதனை தடுத்தே தீரும். என் தொழுகை என்னுடைய பாவத்தை விட்டு என்னை தடுக்கவில்லை. ஏன் கேள்வி வருகிறது? இன்னைக்கு காலையில வரையும் இன்னைக்கு லுகர் வரையும் நான் பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய கெட்ட பேச்சு, கெட்ட பார்வை, கெட்ட சிந்தனை அத்தனையும் விட்டு ஒரு மனிதனுடைய ரெண்டு ரக்காயத்து தடுக்கும் என்று திருக்குறான் சொல்லுகிறது. திருக்குறான் சொல்லுகிற செய்தி ஒரு காலமும் பொய்யாக ஆகாது. திருக்குறான் சொல்லுகிற செய்தி ஒரு காலமும் பொய்யாக ஆகாது. அப்ப நான் தொழுகிற தொழுகை தொழுகையாக இருக்கிறதா, இதுதான் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். நான் தொழுகிற தொழுகை தொழுகையாக இருக்கிறதா? என் தொழுகை தொழுகையாக இல்லாததனால்தான் எனக்கு அந்த பண்புகள் எல்லாம் வரவில்லை, எனக்கு அந்த குவாலிட்டிஸ் கிடைக்கவில்லை. அப்ப அந்த ரெண்டு ரக்காயத்து அப்படி இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக சொல்லலாம், அந்த தொழுகை அவனை பாவத்தை விட்டு தடுக்கும். அந்த தொழுகை அவனை கெட்டதை, மானக்கேடான விஷயங்கள் சமுதாயத்திலே புரிவதை விட்டும், பார்ப்பதை விட்டும், கேட்பதை விட்டும் தடுக்கும், நிச்சயமாக சத்தியமாக. என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், அல் இஹ்சான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சில கேள்விகளை கேட்டார்கள். கேட்டுட்டு அவங்களே பதிலும் சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்ட், நீங்க சொன்னது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு அதாவது நம்முடைய அறிவுகளை எல்லாம் தாண்டிய ஒரு செய்தி. கேள்வி கேட்டவர் ஒருவர், பதில் சொன்னவர் அவரே, ஆனால் அதற்கு டிக்கு போடுறவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கேள்வி கேட்டவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எஹ்சான் என்றால் என்ன அப்படின்னு கேட்ட உடனே திரும்ப கேட்டு முடிச்சுட்டு அவங்களே அதுக்கு பதிலும் சொல்லுவாங்க. சொன்ன உடனே அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க சொன்னது சரியும்பாங்க. இந்த வேலை யாருங்க செய்வா? சரி, அந்த அளவுக்கு ஒமல் எஹ்சான். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், எஹ்சான் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டு அது பதிலும் சொன்னாங்க. எங்க ரப்பு, என்னுடைய இரட்சகன், என்னுடைய அல்லாஹ் நேர இங்க இருக்கான் என்ற அந்த எண்ணம் வர வேண்டும். அந்த நிலைப்பாடு, அந்த நிலையிலே தொட வேண்டும். வயல் நம் தக்குன் தரா, அப்படி பார்ப்பதற்குரிய சக்தி, அப்படி பார்ப்பதற்குரிய எண்ணம், அதற்குரிய ஈமானிய வலு, அதனுடைய யக்கீன் டேஸ்ட் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா, அட்லீஸ்ட் அட்லாஸ் கடைசி நிலையாக, ஒரு கடைசி அடியானுடைய நிலையாக அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நிலைப்பாடுகளான் தொழுவுங்கள் என்று சொன்னார்கள். இதுதான் தொழுகைக்கு ரெண்டே நிலைமை தான். ஒண்ணு இந்த சைடு, இல்லது இந்த சைடு. ஒண்ணு அல்லாஹ்வை நாம் பார்ப்பதாக தொழுவது, அல்லது அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று தொழுவது. இப்ப இந்த ரெண்டும் இல்லை என்று சொன்னால் அதற்கு பேர் தொழுகையே இல்லை. தக்பீர் கட்டிட்டு நின்றுட்டோம், அல்லம்து சுரா ஓதிட்டோம், கொஞ்ச நேரம் கழிச்சோம்னா இன்னொரு ஞாபகம் வருது, வீட்டுல போன ஞாபகம் வச்சது வருது, தலவாணி கடையில பரிசு வச்சது வருது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அது போய் அங்க போகுது, இங்க போயிட்டே இருக்கு. இது வந்து யாரையோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, அமெரிக்கால உள்ளவனை பத்தி பேசிட்டு இருக்காருயா? இல்ல, உங்களையும் என்னையும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து பாடம். இப்ப யாருக்கு? ரெண்டு பேருக்கும். இப்ப யாரையோ பேசுவதல்ல, நமக்கு இப்ப இந்த நிலைமை நம்ம இடத்திலே மாற வேண்டும். இது மாற வேண்டும் என்று சொன்னால் வெளிப்படையா 20 ரக்காயத்து 50 ரக்காயத்தை நான் தொழுவேன் ஒரு காலமும் மாற்ற முடியாது. சில இன்னர் குவாலிட்டிஸ், சில உள்ரங்கமான அந்த பண்புகளை லேஸ் அப்படி மாத்தி விட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த நிலைமை சுத்தமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நம்முடைய மூதோதையர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே போது சொல்லும் போது சொல்லுகிறான், காலையிலும் மாலையிலும் நீங்கள் திக்ர் செய்யுங்கள், இறைவனை அடைவதற்காக வேண்டி இறைவனை துதிப்பது. அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை நினைப்பதற்கென்றே நீங்கள் தொழுகையில் ஈடுபடுங்கள். அப்ப தொழுக, அப்ப தொழுக, அது ஒரு திக்ர். திருக்குறான் சொல்லுகிறது, வாக்கிமி சலாத்தலி திக்ரி, என்னை நினைப்பதற்கென்றே நீங்கள் தொழுகையில் ஈடுபடுங்கள். ஒரு மனிதன் தொழுகையிலே இருக்கிறான் என்று சொன்னால் அவன் இறை தியானத்திலே இருக்கிறான் என்று பொருள். அதோடு மட்டுமல்ல, அவன் அல்லாஹுவினுடைய திக்ரிலே இருக்கிறான் என்று பொருள். அவன் அங்கே இருக்கிற நிலைமையெல்லாம் அவனுக்கு நலவு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதும் பொருள். இப்ப இந்த இடத்துல இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் வெளியிருந்து வந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரெண்டு ரக்காயத்து தொழுவுங்க, ரெண்டு ரக்காயத்து தொழுவுங்க. لأن الصلاة صفة, தொழுகை இருக்கிறதே அது ஒரு பெரிய நோய் நிவாரணி. தொழுகை இருக்கிறதே அது ஒரு பெரிய நோய் நிவாரணி. யாருங்க சொன்னது? எங்கே ஓடுகிறோம் நோயின்ன உடனே? சரி, அந்த நோய் நிவாரணியை நோய் நிவாரணியாக அடைந்து கொள்ளுகிற வழி என்ன? நோய் நிவாரணியை நோய் நிவாரணியாக அடைந்து கொள்ளுகிறோம். அப்ப இந்த அளவுக்கு ஒரு பொருளுக்கு, ஒரு செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வாழ்க்கையில சும்மா குனியறதுல அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம், சும்மா சுஜூதுக்கு போறதில்லை அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். இதற்கு பின்னே அப்படியே எண்ணிலடங்காத செய்திகள் அடங்கி இருக்கிறது. இப்ப இந்த டேஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ரெண்டே ரெண்டு காயத்து தொழுதார் என்று சொன்னால், அதனாலதான் சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தையே நீ எனக்கு தருவதை விட ரெண்டு காயத்து தொழுகிறதுக்கு அவகாசம் தந்தீர்கள் என்று சொன்னால் இதையெல்லாம் விட எனக்கு ரொம்ப சிறந்தது. எப்ப தெரியும் அந்த டேஸ்ட் எப்ப விளங்கும்? தொழுகையில உள்ள டேஸ்ட், உள்ளே உள்ள அந்த செய்தி விளங்க வேண்டும். அப்ப இவர் சொல்லுவார், எனக்கு உலகம் தேவையில்லை, இரண்டு ரக்காயத்து போதும் என்று. அந்த டேஸ்ட் விளங்கல, சும்மா குனிஞ்சார், சும்மா நிமிர்ந்தார், கிடைக்குமா? அப்போது இந்த செய்தியைத்தான் அல்லாஹு தஆலா பல இடங்களிலே திருக்குறானிலே மாற்றி மாற்றி சொல்லுகிறான், அகீமுஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தொழுகையை பற்றி பிடிச்சு கொள்ளுங்கள், அந்த தொழுகை உங்களை எந்த காலமும் சும்மா விட்டுராது, அந்த தொழுகை உங்களுடைய ரப்போடு கொண்டு போய் உங்களை சேர்த்து விடும், இந்த உலகத்திலே எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் உங்களுடைய தொழுகையை கொண்டு தீர்மானமும் அதற்குரிய பதிலையும் அதனுடைய ரிசல்ட்டையும் தேடிக் கொள்ள முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். இப்ப அந்த தொழுகையை பற்றி சொல்லுகிற போது நாம் போன வாரமே சொன்னோம், அதனுடைய இன்னர் குவாலிட்டிஸ், அதனுடைய உள்ரங்கமான மனப்பண்புகள் சிலதை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அதிலே முதலாவதாக சொல்லுகிற போது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், கவனமான ஒரு நிலை. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், நாம் செய்கிற அந்த செயலில் கவனமான நிலைமை, இது நம்மிடத்திலே இந்த பண்பு இருக்கிறதா என்று பார்த்தால் சுத்தமா கிடையாது. சுத்தமா யாரையும் குறை சொல்லுவதற்கு, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாத்தையும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப எல்லாருக்கும் இந்த நிலைமை வர வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்தமான ஆசை. ஆபீஸ்ல இருக்கும் போதுதான் துணியை ஊற போட்டதை பத்தி சிந்திப்போம், அல்லது வீட்டுக்கு போய் என்ன சாப்பாடு வாங்கலான்னு சிந்திப்போம், அல்லது காய்கறி மார்க்கெட்டுக்கு எப்ப போய் வாங்குறதுன்னு யோசிப்போம், அல்லது ரூம்ல உள்ள ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி சொல்லுவோம், அந்தமா இதை கறி எடுத்து ஊற போடுன்னு. இது பூரா ஆபீஸ்ல இருக்கும் போது. ரூமுக்கு வந்த உடனே சாப்பிட்டுக்கிட்டே அப்பந்தான் என்ன செய்வார்னா, வீட்டுக்கார அம்மா கூட முழுசா உட்காந்து பேசுவார், அதுல சாப்பாடும் புரியாது பேச்சும் புரியாது. அப்புறம் நைட் எல்லாம் முடிஞ்ச பொண்ணு அப்புறம் நாளைக்குள்ள ஆபீஸுக்கு வேலையை இன்னைக்கு உட்காந்து இங்க பாத்துக்கிட்டு இருப்பார் ரூம்ல, நாளைக்கு உரிய ஆபீஸுக்கு வேலையை. நிறைய பேர் ஃபெயில் தூக்கிட்டு போறவன் இருக்கான் ரூம்ல, வீட்டுல போய் உட்காந்து நாளைக்குள்ள ஆபீஸுக்கு வேலையை இன்னைக்கு பாக்குறது. அப்ப அப்புறம் நாளைக்கு காலையில ஆபீஸ்ல போன உடனே அது அல்லாத மத்த எல்லா சிந்தனையும் செய்வோம். அதுக்கு இடையில தொழுகைக்கு போய் நின்ன உடனே தொழுகையை தவிர மத்த எல்லா சிந்தனையும் இருக்கும். எந்த கட்டத்திலுமே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, நமக்கே நம்மை பற்றி புரியாத ஒரு வாழ்க்கை. ஏன்? மார்க்கம் இதை ஒரு காலமும் அனுமதிப்பதில்லை. நீ எங்கே வாழுகிறாயோ அங்கே முழு நிம்மதியோடு வாழு. நீ எங்கே வாழ்ந்தாலும் சரி, நீ அலுவலகத்திலே வாழ்ந்தால் முழு கவனத்தோடு அலுவலகத்திலே வாழ், நீ சாப்பிட்டாய் என்று சொன்னால் முழு கவனத்தோடு சாப்பிடு, தப்பே கிடையாது. நல்லதை சாப்பிடுங்கள், மார்க்கம் சொல்கிறது நல்ல சந்தோஷமா. அதை தையீப் என்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான். தையீப் என்று சொன்னால் நீங்கள் வந்து சாப்பிடுகிற அந்த பொருள் நல்லதாக சாப்பிடுங்கள், மனமிக்கதாக சாப்பிடுங்கள், குணமிக்கதாக சாப்பிடுங்கள். அந்த தையீப் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மன நிம்மதியோடு சாப்பிடுங்கள் என்ற அர்த்தம். அதிலே போன வாரம் சொல்லும் போது அஜரத்து சொன்னால் இல்ல, இப்பதான் டீ கிளாஸ் எடுத்து ஒவ்வொரு சொட்டா குடிக்கிறதுக்கு பழகிக்கிட்டு இருக்கான் ஒரு ஊர்ல. டீ கிளாஸ் அதை தவிர வேற எதுவுமே சிந்தனையில இல்லை. அப்படி இருக்கவே உலகத்துல எங்கேயோ போயிடுவான், அப்படி இருக்கக்கூடிய ஆள் உலகத்துல எங்கேயோ போயிடுவான். இப்ப இதனுடைய அடிப்படை பழக்கம் ஒரு மனிதனுக்கு எங்கே ஆரம்பிக்கும் என்று சொன்னால் அது தொழுகையிலே ஆரம்பிக்கிறது. இப்ப இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் மட்டும் தொழுகையில இல்லை என்று சொன்னால் இதற்கு பின்னாடி சொல்ல போற எந்த சிந்தனையும் நம்மிடத்திலே ஒழுங்காக நிற்காது, அதை நாம் பின்பற்றவும் முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, நாம் இருக்கிற போது முழு கவனத்தோடு செய்வது தொழுகையிலே. அப்ப இந்த முழு கவனத்தோடு ஒரு மனிதன் தொழுகிற போதுதான் தொழுகை தொழுகையாகவும் இருக்கும். உலகத்தில் ஒருத்தர்கிட்ட பேசுற போது கூட ஒரு முழு கவனம் இல்லாத நிலையிலே பேசினோம் என்று சொன்னால் அந்த பேச்சுக்கே அர்த்தம் இருக்காது. அப்ப அவன் திரும்ப பதில் பேசிக்கிட்டு இருந்தான்னா முட்டா பையன்னு அர்த்தம். கேக்குறவன் நம்ம பாட்டுக்கு ஒண்ணு பேச, அவன் ஒண்ணு பேசி, ரெண்டு பேருக்குமே இது இல்லை. இன்னைக்கு அப்படித்தானே பல பேர் பேசுறோம், போன்ல பேசிக்கிட்டே இருப்பாரு, இங்க வேலையும் பார்த்துட்டு இருப்பாரு, இவர்கிட்ட என்ன பேசுறாருன்னு தெரியாது. அப்புறம் அந்த இதுல செய்தி கேட்ட கதையாயிரும். போன வாரம் ஆலிம் சார் சொன்னா இல்ல, பிள்ளைய குளிப்பாட்டி கழுவி ஊருகா போட்ட கதையை ஆகி போயிடும். அப்ப ஏதாவது ஹதீஸ்லே திருக்குறானில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொன்னால், ஆரம்ப காலத்திலே மது குடிப்பது அனுமதிக்கப்பட்டிருந்தது, ஒரு காலம் இருந்தது, மது முழுமையாக தடுக்கப்படாத ஒரு காலம் அது. அப்ப அந்த நேரத்திலே நீங்கள் மது குடித்து விட்டு தொழுகைக்கு நெருங்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் நீங்கள் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாத நிலைமையிலே இருப்பீர்கள். என்னங்க கண்டிஷன் போடுது திருக்குறான், நீங்கள் மது அருந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன பேசுறீங்கிறது உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய கான்சியஸ்னஸ் அங்கே லூஸ் ஆகிவிடும். அப்ப கான்சியஸ்னஸ் போயிருச்சுன்னா உங்களுடைய வார்த்தைக்கும் உடம்புடைய செயல்பாடுக்கும் தொடர்பு இருக்காது. அப்ப என்ன பேசுறோம் அப்படிங்கிறதே விளங்காது. இப்ப இந்த நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் நீங்கள் தொழுகைக்கு வராதீர்கள். சரி, இது மருது அருந்துவதனால் மட்டும்தான் இப்படி ஒரு நிலை ஏற்படுமா? இப்ப அடுத்த கேள்வியை கேட்கிறார், ஒருத்தர் தண்ணி அடிக்கல நல்ல தெளிவா இருக்கார், ஆனா அங்கிருந்து வந்து லுகர் தொழுதுட்டு போயிட்டார், அவருக்கே தெரியாது நான் லுகர் தொழுதேன்னு. நம்ம தொழுகிறது மாதிரி எத்தனையோ வக்தில வர்றோம் தொழுகிறோம், இதை நம்ம எப்படி தொழுதோங்கிறதே தெரியாது. ஏதோ வந்து அப்பையிலேருந்து உள்ள அதே அந்த எல்லாரும் குனிகிறா குனிஞ்ச நிமிந்த அவர் தொழுது முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா மண்டை பூரா வேற எங்கேயோ இருக்கு, அடுத்து வரப்போற நாடகம், அடுத்து வரப்போற டான்ஸ் அல்லது கடை கணக்கு இப்படி இதுல ஓடிக்கிட்டு இருக்கு. அசுரத் தொழுவும் முடிஞ்சு. இப்ப இதுக்கும் ஒரு தண்ணி அடிச்ச வந்து தொழுகிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது கேட்கிறார்கள். அப்ப அந்த தண்ணி அடித்து விட்டு தொழக்கூடாது என்று சொன்னால் அதுதான் அவர் பேசுகிற பேச்சுக்கும் அவருடைய மூளைக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் இதுவும் அதே ஹுக்கும் தான், இதற்கும் அதே ஹுக்கும் தான். அப்ப இவர் நிக்கிறோம் என்ன பேசுகிறோம் என்று இறைவனிடத்தில் பேசுவது தெரியாமல் சிந்தை வேறு எங்கே வைத்துக் கொண்டு இங்கே பேசிக் கொண்டிருந்தால் இவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், இவருடைய தொழுகையினுடைய கணக்கு எங்கே போய் சேரும்? அப்ப இந்த நிலைப்பாடு, இந்த நிலை இருக்கக்கூடாது. முதல் வேளை பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், நாம் தொழுகையில நிற்கிற போது முழு கவனத்தோடு, முழு கவனத்தோடு. சரி, முழு கவனம் எப்படி எதிர்த்து வரும்? நல்ல கேப்பியன்னு தெரியும் எனக்கு. முழு கவனம் எப்படி எதிர்த்து வரும்? வரவே மாட்டேங்குது. துனியால வரவே மாட்டேங்குதுன்னா எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாரும் வரும். சில விஷயங்களை நாம் பழகி இருக்கிறோம், சில விஷயங்களை நாம் பழகவில்லை, அதுதான் வித்தியாசம். டைவ் அடிக்கிறவனுக்கு நல்ல டைவ் அடிக்கிறான், எப்படி அடிக்கிறான், பழகி இருக்கான். இன்னைக்கு நேத்து உங்களை கொண்டு போய் விட்டா டைவ் அடின்னு சொன்ன அடிப்பில? ஏ உங்களுக்கு டைவ் அடிக்க தெரியாதா? உசுறு பெயரணும்னு டைவ் என்ன, அதை விட மூணு குட்டிகாரணமா அடிப்பான். உசுறு பெயரணும்னு இப்ப ஒரு கட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப டைவ் அடிச்சே ஆகணும்னா எவ்வளவு தூரத்துல இருந்து மனுஷன் குதிப்பான், அவனுக்கு எதுவும் ஆகாது. உயிர் பயிருங்கிற கட்டம் இருக்கணும், நிர்பந்தமான கட்டம். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தான்னா ஆள் கை உடையும் கால் உடையும். சுத்தமா இப்ப போய் சேர போறோங்கிற ஒரு நிலையில ஒருத்தன் எங்க கூச்சாலும் சரி பொழச்சுக்குவான். ஏன்னா அவனுடைய அறிவே அந்த இடத்துல அவனுக்கு வேலை செய்யாது. அப்ப அந்த நேரத்தில் உடம்புல என்ன நடந்துச்சுனாலும் தெரியாது. இப்ப இப்ப அடிக்கிற டைவ் ஏன் சாதாரணமான நேரத்தில் அடிக்க தெரிகிறது இல்லை அப்படின்னு கேட்டா, நாம் அடிக்க பழகவில்லை என்பதை தவிர வேற எந்த உண்மையும் கிடையாது. இல்லை அடிக்க பழகவில்லை. அப்ப இப்ப அடுத்த கேள்வி வருகிறது, அப்பனா உலகத்தில் இருக்கிற எல்லாம் நாம் பழக்கம் தானா? இப்ப இப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அடுத்த கேள்வி என்னங்க, அப்ப உலகத்துல எத்தனையோ விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் நம்ம பழக்கம் தானா? நிச்சயமாக கண்டிப்பாக இது பழக்கத்தை தவிர வேற எதுவும் இல்லை. எல்லாமே மூணு வேளை பசிக்குது, ஆரம்ப காலத்துல இருந்து வாப்பா அம்மா அப்படியே காட்டி கொடுத்தாங்க, அவங்களும் அப்படியே சாப்பிட்டாங்க, இதை தவிர வேற எந்த கணக்கும் கிடையாது. உலகத்துல ரெண்டு வேளை சாப்பிடுறேன் உண்டு, ஏன் அங்க எங்க போறியா எதிர்த்து? துபாய்க்கு வந்ததுல இருந்து நானே நாஸ்டா பண்றது இல்லை, உண்டு. அட விளங்குதுங்களா? அப்ப எங்க இருந்தது? ஊர்ல மட்டும் ஜாம் ஜாமனு வடையும் இட்லியும் வச்சு, அதுவும் இங்கிருந்து மாப்பிள்ள சவுதி மாப்பிள்ள இங்கிருந்து துபாயில இருந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா, அவங்க செண்ட் என்ன அவங்க அத்தர் என்ன அதை போட்டுக்கிட்டு அங்க போய் மாமியா வீட்டுல சாப்பிடுறதுக்கு, அடே கப்பா அங்க வச்சிருக்கோம் நாலு புரோட்டா ரெண்டு இட்லி, அது யாரா இருந்தாலும் சரி அத்தனையும் வச்சு வெட்டுற, இங்க ஏன் சாப்பிட முடியல நாஸ்டா? முடியும், அந்த பழக்கம் நாம உருவாக்கி கொள்ளுகிற சில பண்புகள். அது எங்கிருந்து வருகிறது? அது மனதிலிருந்து வருகிறது. இப்ப இங்க ஆரம்பத்திலே செப்பனிடப்பட வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய மனதுதான். சரியா அந்த மனசு எங்க எதிர்த்திருக்கு? இத்தனை நாள் அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கா, இப்ப நீங்களும் பேசுங்க. இப்ப இந்த மனசு மனசுன்னு எல்லாரும் பேசுறவால இது எங்கதான் இருக்கிறது? அப்படி ஒரு ஒளிந்து கிடக்கிற ஒரு செய்தி. நம்முடைய மார்க்க விண்ணர் வேறுபண்ணர்கள் இது எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு ஆராய்ஞ்சி அவர்கள் எழுதி வைத்திருக்கிற அந்த செய்தியில எழுதுகிறார்கள், மனசு என்பது ஒன்று புதுசான ஒரு செய்தி அல்ல, இந்த மனிதனுடைய இதய பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு பகுதி இதே மனிதனுடைய. அது ஒரு ஆள் கடல் போன்றது. ஒரு பொம்பளையினுடைய மனசை மனுஷன் விளைவிக்க முடியாது, ஒரு ஆம்பளையினுடைய மனசையும் கூட எவனும் விளைவிக்க முடியாது. ஒரு ஆம்பளையினுடைய மனசை கூட ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில மனிதர்கள் நினைக்கிற அந்த பாவமான நினைப்பை கூட அல்லாஹு தஆலா சில நேரங்களிலே மலக்குக்கே மறைச்சிடுறான். இப்ப எங்க மனுஷன் விளங்குறது? அப்ப இதனுடைய டைரக்ட் கண்ட்ரோல் வேற ஆளு. இன் அல்லாஹ யஹூலு பைனல் பைனல் கல்பி பைனல் மர்இ வ கல்பி. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், நிச்சயமாக சத்தியமாக ஒரு மனிதனுடைய அறிவுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையிலே அல்லாஹ் இருக்கிறான். என்ன டேஸ்ட் இது! இப்ப விளங்குதா? ஒரு மனிதனுடைய இன் அல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பி, ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுக்கும் அவனுடைய அறிவுக்கும் இடையிலே அல்லாஹ் இருக்கிறான். அவன் அதிலே அதை சூழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த மனசு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள், இது ஒரு ஆழ்கடல் போன்றது. ஒரே நேரத்திலே லட்சக்கணக்கான எண்ணங்கள் அப்படியே குதிச்சு குதிச்சு எழுந்து, நினைச்ச நேரத்தில் இங்க உட்கார்ந்துகிட்டு இருப்பார். இப்ப நினைச்சா கூட ஒரு மனுஷன் இங்கிருந்து நிலாவுக்கு போக முடியும். எதை கொண்டு? அந்த எண்ணத்தையே வலுப்படுத்தினால் இன்னும் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். அந்த எண்ணம் வலுப்படுத்தினால் இன்னும் எதையோ சாதிக்க முடியும். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் எண்ணங்கள் அப்படியே கொழுந்து விட்டு எரிகிற, அப்படியே கொதிச்சு மேல வர்ற ஒரு இடம் தான் அது. அப்ப இந்த இடத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு உள்ளே அல்லாஹு தஆலா மனம் என்ற ஒரு பகுதியை வைத்திருக்கிறார். அது மட்டும் சீர்பெற்று விட்டது என்று சொன்னால் முழு அவனுடைய உடலும் சீர்பெற்று விட்டது. அது மட்டும் கெட்டுவிட்டது என்று சொன்னால் அவன் முழு சரீரமும் கெட்டுவிட்டது. அதனாலதான் சொன்னாங்க, இன்னமல் ஆமாலு பின்னியாத். ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் அவனுடைய எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அமைகிறது. ஒரு மனிதனுடைய கையை தூக்கணும் காலை தூக்கணும்னா இது எங்கேருந்து முதல்ல உருவாகிறது என்று சொன்னால் அவனுடைய எண்ணத்திலிருந்து உருவாகிறது. அப்ப அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் கையாற்றுறது காலாற்றுறது எல்லாம் நடக்குது. திருக்குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இது ஒரு மனிதனுடைய குருட்டுத்தனம் அல்ல. ஒரு மனிதன் இப்படி அல்லாஹுவை மறந்திருக்கிறான், வேத புத்தகத்தை அவன் படிக்கவில்லை, அவன் தொழுகைக்கு வரவில்லை, தொழுகை தொழுகையாக இருக்கவில்லை என்று சொன்னால் இது அவனுடைய கண்ணின் குருட்டுத்தனம் அல்ல. இன்னஹா லா தஅமல் அபுசார், இது அவன் பார்வையின் குறைபாடல்ல, அவன் அதுல பார்வையில இல்லாதவன் அல்ல. வலாக்கின் தாமல் குழு புல்லதி ஃபிஸ்ஸுதூர், அவனுடைய இந்த நெஞ்சு பகுதியிலே நெஞ்சு கூட்டுக்குள்ளே இருக்கிற மனம் என்பது செய்யக்கூடிய வேலை. மனசுக்கும் கண்ணுக்கு என்னங்க சம்பந்தம்? திருக்குர்ஆன் ஏன் சொல்ல வேண்டும்? ஒரு மனுஷன் மனசாலையா பார்க்கிறான்? திருக்குர்ஆன் சொல்லுகிறது, கண் இருந்தாலும் கூட அவனுக்கு மனசு இல்லைன்னா பார்வை தெரியாதுங்குது. அஜரத்து இப்படி கிருகிருன்னு பூமியெல்லாம் சுத்துது. இதை விட்டுட்டு வேற ஏதாவது பேச்சுங்க பார்ப்போம். அது அப்படிதானே? அப்ப இன்னமல்லாமாலு பின்னியாத், பொய்யே உரைக்காத சாதிக்குள்ளமை. சத்திய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் உங்களுடைய எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம். ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், நபியே வலத்தஅரிஃபன்னஹும் ஃபீ லஹனில் கவுல் வலத்தஅரிஃபன்னஹும் ஃபீ லஹனில் கவுல். அந்த முனாஃபிக்குகள் உங்களிடத்திலே வந்து அந்த பேசுகிற அந்த லஹ்ஜா இருக்குல்ல, அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அந்த டங் இருக்குல்ல, அந்த ஸ்டைலிலே அவருடைய இதயத்துக்குள்ளே என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நபியே உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பார்வையை சொல்லியாச்சு, முடிஞ்சா க்ளோஸா? இதுதான் உள்ள போறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் காரணம். இது காது வாய், இது மூனையும் பத்தி திருக்குறான் சொல்லிருச்சு. இப்ப இது எங்கே போய் இணைகிறதோ அந்த தலத்தினுடைய வெளிப்பாடுகளை தவிர வேற ஒண்ணும் இல்லை. கண்ணு பிரச்சனை இல்லை, காது பிரச்சனை இல்லை, வாய் பிரச்சனை இல்லை, எங்கேயும் பிரச்சனை இல்லை. வலத்தாரிஃபன்னஹும் என்ன அழகாக திருக்குறான் சொல்லுகிறது பாருங்கள். சப்ஜெக்ட் ரொம்ப பெருசு, மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருக்கலாம். பேசுறது நமக்கு பிரச்சனை இல்லை, விளங்குவது தான். என்ன நமக்கு இதனுடைய அவுட்புட் ரிசல்ட், நாம் என்னவாக இதை கொண்டு ஆக போகிறோம், செய்தி முடிஞ்சு. அப்ப இந்த மூன்று வழிகளுக்குமே அல்லாஹ் அடைக்கோலை போட்டு விட்டு மூணுக்கும் உள்ள பிரச்சனை அல்ல, இது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பதில் வருகிறது, இன்னமல் அஅமாலு பின்னியாத், உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம், உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய நடை, உங்களுடைய கேள்வி, உங்களுடைய சிந்தனை எல்லாம் அதை பொறுத்தே இருக்கிறது. ஒரு மனிதனுடைய பழக்கமும் வழக்கமும் எப்படி தோன்றுகிறது? சில எண்ணங்களை திரும்ப திரும்ப என்று எண்ணி எண்ணி அது அவன் அறிந்தோ அறியாமலோ அது உள்ள போய் அப்படி ஜாம் ஆன உடனே அதுதான் அவனுக்கு பழக்கம். நான் முரட்டு பைய முரட்டு பைய, அல்லது ஊர்ல இருக்கவன்லாம் சேர்ந்து இவன் முரடே முரடேன்னு சொல்லி ஒருத்தனை வளர்த்தாவும் முரடனாயிருவான். அவன் முரடனாக இல்லாமல் இருந்தாலும் சரியே, நல்ல எக்ஸசைஸ் பாடி. என் கூட ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருந்தார் மதரசால படிக்கும் போது, இன்னைக்கு இருமல் வந்துகிட்டே இருக்கு, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். மதரசால படிக்கும் போது ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருந்தார், நல்ல எக்ஸசைஸ் பாடி, ஆளை பார்த்தீங்கன்னா நாலு பேர் அடிப்பார், ஆனா யாராவது போய் பொலையர்னு அடிச்சானா திரும்ப அடிக்க தெரியாது. யாராவது போய் சண்டைக்குன்னு சொல்லிட்டு எதுக்காக ஒன்று அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அவருக்கு திரும்ப அடிக்க தெரியாது, பாவம், அப்புறாணி மனுஷன். ஆனா உடம்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஜா பாவன கெட்டு மஸ்தா இருப்பான் மனுஷன். ஏன் கெட்டு மஸ்தா இருக்கான்னு அடிக்கலாமே? இந்த கேள்வி அப்போ வந்துச்சு எனக்கு, கெட்டு மஸ்தா இருக்கான் பைத்தியாரமா இருக்கானே, ஏன் அடிக்க மாட்டேங்கிறான் திரும்ப? இப்ப விளங்குங்களா? எதை எண்ணி எண்ணி நம்மை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோமோ அதுவாகத்தான் இருக்கிறோம். இதை வந்து காப் மேயர் சொன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், $500 கொடுப்பான் அவனுக்கு. காப் மேயர், காப் மேயர் யாருன்னு கேக்குறீங்களா? உலகத்திலே ஒரு பெரிய புத்தகத்தை வித்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்ச ஆளு, சுய முன்னேற்றம்னு. உங்கள்கிட்ட இருக்கிறத, உங்கள்கிட்ட தோன்றதுக்கு, உங்கள்கிட்ட இருக்கிறத புதுசா யாரும் கொண்டு வந்தா சரக்கு துணியாவில் எவ்வளவு இறக்க முடியாது. நம்மள்கிட்ட இருக்கிறதா வெளியே வரும். துனியால சரக்க எவனும் கொண்டு வந்து புதுசா உள்ள இறக்கிட முடியாது. அவங்களுக்கு எது இன்பில்டோ அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான், அதுதான் அப்படியே வெளியே வரும். அப்ப அதை கொண்டு வந்து இதுதான் இருக்கிறதப்பா நீ தோண்டி எடுத்துக்கேன்னு காட்டினவன் கோடீஸ்வரன் ஆயிட்டான். கோடீஸ்வரர் ஆவது எப்படின்னு புத்தகம் எழுதுனவன் கோடீஸ்வரன் ஆயிட்டான். படிச்சவன் அதே லெவல்ல தான் இருக்கான். அப்ப அந்த மனம் என்பது அதை புரிந்து கொள்ளுகிற போது அத்தனைக்கும் விடை கிடைக்குது, எல்லாத்துக்கும் சேர்த்து. இப்ப அதுல சொன்னாங்க, அந்த எண்ணம் எந்த இடத்திலே வலுப்பெறுகிறதோ அதை வைத்துதான் ஒரு மனிதன் அவன் பில்டாக ஆகிறான், அவன் செயல்படுது. தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலிருந்து எதை பார்க்கிறானோ அது அப்படியே உள்ள ஏறுது. ஜீன்னு சொல்லுவாங்க, ஜீன், ஜீன் அது நம்ம மறுக்கிறதுக்கல்ல. ஜீன் இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு கிராமத்துல, அதுவும் ஒரு நல்ல எஸ்சி கேஸ்ட்ல பிறந்த பையனை கூட கொண்டு போய் கூட்டிட்டு போய் நல்ல பெரிய லண்டன் வீட்டுல ஒரு வீட்டுல வளர்த்தீங்கன்னா தானா இங்கிலீஷ் பேசுவான், பேசுவானா இல்லையா? நம்ம ஊர்ல உள்ள நாயை கொண்டு போய் லண்டன்ல விட்டா கூட கொஞ்ச நாள் ஜிம்மி கம்மின்னோட அதுவும் ஆடும். எப்படிடா நாய்க்கு இங்கிலீஷ் தெரிஞ்சு? நம்ம ஊர் ஆளு வெளிநாட்டுக்கு வந்த கதை தான். அல்லாஹ் அக்பர்னு பாங்க சொன்னோட, ஆனா நம்மூர் மோதினாரியா, அவர் எப்ப இங்க வந்தாருன்னாரா, தமிழ்ல பாங்க சொல்றாரு இந்த கதையில. அப்ப ஒரு மனிதனுடைய அவனுடைய பழக்கம், அவன் தாய் தந்தையரை எப்படி பார்த்து பழகிறானோ அப்படியே அவன் உருவாகிறான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்க பிள்ளைய திருத்தணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நீங்க திருந்திருங்க, வேற வழியே இல்லை. இன்னைக்கு அவர் சைக்காலஜி படிச்சுட்டு வந்து பிஹெச்டி பண்ணிட்டு வந்து டாக்டர் அப்துல்லா அவர் சொன்ன உடனே தலையாட்டுறோம். இதத்தனை அன்னைக்கே சொன்னார், வீட்டுல மாட்டி இருக்கக்கூடிய அந்த சாட்டை இருக்கிறதே எல்லாருக்கும் உதவி கொடுக்கறதுக்காக இருக்கணும். சாட்டை புள்ள அடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்கார அம்மாவையும் சேர்த்து. சொன்னா ரசூல்லா, ஒவ்வொரு வீட்லையும் சாட்டையை மாட்டி வையுங்கள். அடிக்கிறதுக்கல்ல, அதை பார்த்த உடனே புரியணுங்கிறதுக்காக வேண்டி. இப்ப விளங்குதா? சில சிம்பாலிக்ஸ், சில சைக்காலஜி, அடிப்படை தத்துவங்கள் சில மாறியது என்று சொன்னால், ஒருத்தர் வந்து அன்னைக்கு சொன்னார், மகன் டென்த் படிக்கிறான், அவனை போய் சொன்னேன் டே டிவி பார்க்கறான்னு. ஆமா, நான் தான் பார்க்க கூடாது, நீ ஏன் பாக்குறேன்னா கேட்பானா மாட்டானா? அவனே ரூமுக்குள்ள போய் உட்காந்து படி, நான் இங்க உட்காந்து நியூஸ் பார்க்க போறேன். நான் அடுத்த கேள்வி கேட்பான், நீ ஏன் பாக்குற? அப்ப நீ அவன்கிட்ட போய் நான் டென்த் படிக்கல அப்படின்னு நான் சொல்ல முடியும்? நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி அப்படி ஜெராக்ஸ். அப்ப இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த எண்ண குவியல்கள், அதை பார்க்க 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 அந்த மனிதனுடைய மனதிலே அந்த எண்ணம் ஸ்ட்ராங் ஆகி, அவன் தெரிந்தோ தெரியாமலோ அவன் நல்லவனாகவோ கெட்டவனாகவோ இப்படித்தான் ஆக்கப்படுகிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை செக் பண்ணுங்க, அதை செக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா சில உண்மைகள் புரியும். அப்ப புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்திலே எதெல்லாம் இதற்கு மாற்றமான ஒரு எண்ணங்களாக இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் உடைத்து தள்ளிட்டு நல்ல எண்ணத்தை கெட்ட ஆரம்பியுங்கள், அதை கெட்டவும் முடியும். அதை வளர்த்துக் கொள்வது யாருடைய கையிலே இருக்கிறது? உங்களுடைய, என்னுடைய கையிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட சிந்தனைகள் இதுவரையும் இருந்தது என்று சொன்னார், அதை உடைத்து தள்ளிவிட்டு நான் இப்போது போகிற இந்த பாதை இருக்கிறது ஒரு நடுநிலையான பாதை, என்னுடைய ரப்புக்காக வேண்டி நான் தொழுக போகிறேன் என்று அந்த நிலையை நீங்க சீர்படுத்தினீங்கன்னா, நீங்கள் அலுவலகத்திலே இருக்கிற போது முழு ஆபீசராக இருப்பீர்கள், நீங்கள் வீட்டிலே இருக்கிற போது முழு கணவனாக இருப்பீர்கள், முழு அல்லது உங்களுடைய பிள்ளைக்கு தந்தையாக இருப்பீர்கள், நீங்கள் எந்தெந்த இடத்திலே இருக்கிறீர்களோ அங்கே நீங்கள் முழுமையாக வாழ முடியும். அது குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்றான், எந்த ஒரு இதயத்தினுக்கு, எந்த ஒரு மனிதனுடைய இதயத்திற்குள்ளும் இரண்டு இதயங்களை அல்லாஹ் ஒரு காலமும் படைக்கவில்லை. ஒரு மனிதன் சிந்தித்துக் கொண்டே சாப்பிட முடியாது, சாப்பாடு பற்றி சிந்தனையை தவிர வேறு எதை செய்து கொண்டும் அவன் சாப்பிட முடியாது, அவன் சாப்பாடுகிற சாப்பாடு செரிக்காது. நான் நியூஸும் பார்த்துக்குவேன், இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன்னா இட் கெனாட், ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு உண்மை இது. அப்ப நீங்கள் சாப்பிடுகிற அந்த சாப்பாடு தான் கவனமாக இருக்க வேண்டும். மா ஜஅலல்லாஹு ஃபி ரஜுலின் ஃபி ஜௌஃபிஹி மின் கல்பைனி ஃபி ஜௌஃபி கமா கால அல்லாஹு தஆலா. ஒரு மனிதனுடைய இதயத்தின் இந்த பகுதிக்குள்ளே ரெண்டு இதயத்தை நாம் ஒரு காலமும் எந்த மனிதனுக்கும் வைக்கவில்லை. ஒரு மனிதனுக்கு ரெண்டு கை, ரெண்டு காலு, மூக்கு, ரெண்டு கண், எல்லாம் உண்டு. உன்னை முடிக்கிட்டு கூட உன்னால பார்க்கலாம், ஒரு கையால கூட உன்னை செய்யலாம், ஆனாலும் கூட ஒரு மனிதனுக்கு இதயம் மட்டும் ஒன்றே ஒன்றுதான், அதில் எவனும் மாற்ற முடியாது, யாரும் எதையும் செய்ய முடியாது. அப்ப சொன்னாங்க, அதனால நீங்கள் செய்கிற செயலும் நீங்கள் சொல்லுகிற சொல்லும் ஒத்திருக்க வேண்டும். இதுதான் செய்தியே. மேட்டர் என்ன? நீங்கள் சிந்திக்கிற சிந்தனையும், நீங்களுடைய சொல்லுகிற சொல்லும், நீங்கள் செய்கிற செய்தியும், இதெல்லாம் ஒரே கோட்டிலே இருந்தது என்று சொன்னால் இட்ஸ் ஏ சக்சஸ்ஃபுல், அது உலகத்திலே வெற்றித்தன்மை குறித்தானது. அப்ப நீங்கள் தொழுகிற போது நான் அல்லாஹுக்கு என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படி சொன்னாங்க, இதை தூக்குகிற போது துனியா பின்னாடி போயிருச்சுன்னு நினைச்சிருங்க, முடிஞ்சு. அல்லாஹு அக்பர், இந்த உலகத்திலே என் மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய பேங்க் பேலன்ஸ், என்னுடைய தொழில், என்னுடைய அறிவு எல்லாத்தையும் விட, ஏன் என்னையே விட என் ரப்பு ரொம்ப பெரியவன், அல்லாஹு அக்பர் இப்படி நினைச்சு ஒருத்தர் தக்பீர் கேட்டார், அந்த தக்பீர் எப்படி இருக்கும்? இப்படி நினைச்சு. இந்த எண்ணம் ஏதோ போலித்தனமான எண்ணம் அல்ல, நாம உருவாக்கிக் கொள்ளுகிறது போன்ற ஒரு அப்படி ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கு, முழு கவனத்தோடு, முழு கவனத்தோடு. ஒண்ணும் கிடையாது, ஒருத்தருக்கு வீட்டுல கல்யாணம் பேசி வச்சுட்டா, கல்யாணம் பேசி இப்ப இங்க இருந்து அடிக்கடி மிஸ் கால் அங்க போகுது, அங்கேதீங்க நிறைய கேட்கிற என்கிட்ட கேள்வி, அஜரத்து எனக்கு வந்து நிச்சயம் பண்ணிட்டா நான் உங்கள்ட்ட பேசலாமா? நான் சொல்றது ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏன் நீங்க பேசுறது இல்லையான்னு கேட்டா, இல்ல இல்ல பேசிக்கிட்டு தான் இருக்கேன், அது சரியா இல்லையான்னு. பேசாம இந்த கேள்வியை வந்து கேட்டிருந்தாலும் கூட ஏதாவது முடிவு சொல்றதா? அவர் நல்லா பேசிக்குவாரு, அவர் நம்மள்ட்ட வந்து கேட்கறது, நம்ம செய்யறது கூடும் கூடாதுங்கிறதுக்கு தலப்பா உள்ள இழுத்துக்கிறது, அஜயத்துமார கோயா நீன்னு சேர்ந்து போ. இப்ப இப்படி இருக்கு, ஒருத்தருக்கு காலையில 4:30 மிஸ் கால் வருது, முழிப்பானா மாட்டானா? அச்சரித்து என்ன எப்படி பிடிக்கிறாரு? கல்யாணம் பண்ணி 10 ஆச்சு, இப்ப மிஸ் கால் வருது 3:30 எப்படி இருக்கு? அப்ப என்ன 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 டிஃபரன்சியேஷன்,
எந்த விஷயத்திலே ஒரு மனுஷனுக்கு ஆசை அதிகமாக இருக்கிறதோ, எந்த விஷயத்திலே ஒரு மனிதனுக்கு நாட்டமும் தேடுதலும் ஆசையும் இருக்கிறதோ, அந்த செய்தி எப்போ வந்தாலும் அவன் அதை முழு மனதாக பொருந்தி கொள்ளுவான். இதுதான் வேதம். இப்ப அந்த தொழுகையை பற்றி உண்டான முழுமையான ஆசை ஒரு மனிதனுடைய இதயத்திலே வந்தது என்று சொன்னால், அவன் தொழுகையிலே நிற்கிற போது அவனுக்கு முழு கவனம் வந்தே ஆகும். ஊர்ல லவ் பண்ற பிள்ளைகளை பார்த்ததே இல்லையா? லூசா தெரியுமா, ஏதோ கஞ்சா அடிச்ச மாதிரி. என்னடா இப்படி நல்லா தானே இருக்கான், தப்பா நினைச்சுக்காதியே, கஞ்சா அடிச்ச மாதிரி. என்ன அஜித் கஞ்சா அடிச்ச மாதிரி? இல்ல இல்ல, அதே மாதிரி எதுவும் தெரியாது. வாப்பா தெரியாது, உமா தெரியாது, முன்னாடி இருந்தாலும் அவங்கதான். எந்த நேரம் பார்த்தாலும் சிந்தனை இல்ல. காலையில் எந்திரிக்கும் போது, சாப்பிடும் போது, உட்காரும் போது, எல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சு மூணே மாசத்துல எல்லாம் குட்டு வெளுத்து போயிரு. அப்புறம் இவ அங்க போவா, இவ இங்க போவா, விலகு. இப்ப இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் இருந்த அந்த சூழ்நிலை தான் என்ன? கல்யாணம் முடிச்சு வீட்டுக்குள்ள வந்தோடனே அது இல்லையே. அதே பொண்ணை கொண்டு வந்து வச்சாலும் கூட 2 மாசம் 3 மாசம் தாக்கு பிடிக்கும் பாருங்க. அதுக்கு மேல அந்த டச்சபிலிட்டி இருக்காது. அப்ப இந்த ஆரம்பத்தில இருந்த அந்த ஆசை என்ன, அந்த செய்தி என்ன, இப்ப அந்த மனோநிலையினுடைய செய்தியை உள்ளே வர வேண்டும். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இவர் தொழுகையில நிற்கிற போது தொழுகையை தவிர வேற எதுவும் தெரியாது. அந்த ஆசை எப்படி வரும்? அடுத்த கேள்வி. இந்த ஆசை ஒரு மனுஷனுக்கு எப்படி வரும்? இந்த ஆசையை ஒரு மனிதன் எப்படி வளர்த்து கொள்ள முடியும்? அதிகமாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹதீஸை படிக்கிறது, திருக்குறானை படிக்கிறது, அடுத்து வந்து தொழுகையை பற்றி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்திகளை எல்லாம் மனதிலே ஏத்துக்கிறவர். இப்ப ஒருத்தருக்கு சொல்றார், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையிலே ஷிஃபா இருக்கிறது. இப்ப இது உள்ள ஏறுது ஒரு மனுஷனுக்கு. ஓடுவானா டாக்டர்கிட்ட? அட, தலைவலி வந்தோடனே எங்கெங்க திரும்புவான்? இப்ப அந்த டேஸ்ட் ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த தொழுகையில் உள்ள டேஸ்ட் எங்கேயும் திரும்ப மாட்டான். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களை கம்பெனி துபாயில டெர்மினேட் பண்ணலாம், இந்தியாவில் வேலை போட்டு கொடுக்கறது யாரு? அட, எங்க இருந்தாலும் அவன் தாங்க வேலை போட்டு தரணும் என்ற எண்ணம் வந்துருச்சுன்னா ஒரு மனிதனுடைய நிலை. நமக்கு மொத்த எம்டி அவன் தான்ப்பா, கம்பெனி மாறினா நமக்கு என்ன? மொத்த எம்டி அங்க உட்கார்ந்துருக்கான், இவங்க பைத்தியாரங்க, இவன் என்ன சீட்டை கழிச்சா என்ன, இதை கழிச்சா என்ன, நேரம் பிடிச்ச உடனே அங்க போன உடனே டாமன் அந்த எம்டிக்கு தான் தெரியுமே, நம்ம ஐயா நம்ம பையன் சும்மா இருக்கான், அடுத்து ஒரு வேலையை போட்டு கொடுத்துரும், முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த டேஸ்ட் வரணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? முதல்ல அந்த ஆசைகள் வளர்க்கப்பட வேண்டும். தொழுகை திருக்குறானில் அன்னைக்கு ஒரு வசனத்தை இப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு வசனம் வந்துச்சு, என் இதயத்தை அப்படி ஒரு ஆட்டாடு, என் இதயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நபியை பார்த்து சொல்லுகிறான், அன்சல்னா இலைக்கல் குர்ஆன் லிதுபையின லின்நாஸ். இன்னொரு வசனத்திலே அன்சல்னா இலைக்க திக்ர் நூரா. ஒரு வசனம் வருகிறது, இந்த குர்ஆனை நபியே நாம் உங்களிடத்திலே ஒளியாக இறக்கி வைத்திருக்கிறோம். இது என்னங்க? நம்ம பார்க்கிற பேப்பர் இல்லை இது, அதுதான் சத்தியம். இப்ப இந்த வசனத்துல கொஞ்ச நேரம் அப்படியே நின்னு யோசிச்சேன், என்னதான் சொல்ல வர்றான் ரப்பு? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே இந்த வேதத்தை நாம் உங்களுக்கு ஒளியாக தந்திருக்கிறோம். அது என்ன ஒளி தெரியுமா? அது என்ன ஒளி தெரியுமா? உலகத்திலே சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய இந்த உலக மனிதர்களால் ஒரு மனிதனுக்கு எதை கொடுக்க முடியாதோ அதை நான் கொடுக்கிறேன். இதற்கு ஈடாக இந்த உலகத்திலே அவனுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப இந்த வசனத்தை படிச்ச உடனே நம்முடைய இதயம் எப்படி இருக்கும்? அட்லீஸ்ட் அட்லாஸ் இந்த குர்ஆன் மேல ஏதாவது ஒரு வகையிலே முகப்பத்தை வளர்த்துக்கணும், அப்பதான் அது கிடைக்கும். ஒளி எப்படிங்க கிடைக்கும்? அஜரத்து பயான் பண்ணி ஒளிய உள்ள திணிச்சிட முடியுமா? அஜரத்து நல்லா பேசுறாரு குர்ஆன் ஆயத்தை பத்தி, ஒளிய உள்ள திணிச்சிட முடியுமா? நபியை பார்த்தெல்லாம் சொல்லுகிறான், மோடு சேர்த்து இறக்கி வைத்திருக்கிறேன். யாரோடு சேர்த்து? இந்த குர்ஆனோடு சேர்த்து. அப்ப அந்த ஒளிய அந்த இதயத்திலிருந்து இந்த இதயத்திற்கு மாற்ற வேண்டியது உங்களுடைய பண்பு. சரி, உங்களுடைய காலம் முடிந்தது, இப்போ ஒருத்தருக்கு ஒளி வேண்டும் என்று சொன்னால், சத்தியமாக நிச்சயமாக இந்த குர்ஆனை கொண்டு அவர் தன்னுடைய இதயத்திலே முழுமையாக ஒளியை ஏற்றிக் கொள்ள முடியும். எவ்வளவு பெரிய செய்தி! அப்படியே ஓதிட்டு போயிடணும், ஆனால் கொஞ்சம் ஆழமாக பார்க்கிற போது அப்படியே இதயங்கள் எல்லாம் ஆடுகிறது. என்ன செய்தி! உலகத்திலே எத்தனையோ பொருளுக்காக வேண்டி மண்டையை இடிச்சுக்கிட்டு நின்றுப்போம், இது எப்படி செய்யறதுன்னு தெரியாம. ஆனால் திருக்குறான் சொல்லுகிறது, உனக்கு எந்த வேலை வந்தாலும் நான் வழிகாட்டுகிறேன் அப்பா, என்னிடத்திலே வழி இருக்கிறது. அப்ப அந்த பிரித்து காட்டக்கூடிய வேலையைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். காலம் முடிகிற வரைக்கும், நபிமார்களுடைய காலத்துக்கு மட்டுமல்ல, ரசூல்லாவுக்கு மட்டுமல்ல, சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, தாபியின்களுக்கு மட்டுமல்ல, தபா தாபியின்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே கடைசி மனிதன் மோத்தா போற வரையும் என்னுடைய வேலை உலகத்திலே நல்லதை கெட்டதை பிரித்து காட்டி அப்படியே நேர் பாதையிலே ஒரு மனிதனை கொண்டு செல்லுகிற ஒளியாக நான் இருக்கிறேன். என்னை எந்த அளவுக்கு நீ மனசுல ஏத்திக்கிட்டேயோ அந்த அளவுக்கு நான் உனக்கு பயன்படுவேன். அட்லீஸ்ட் எனக்கு குரான் ஓத தெரியல, எடுத்து பார்த்தினாலும் சத்தியமாக நிச்சயமாக இது என்னுடைய ரப்பு சொன்னது அப்படின்னு ஒரு மனுஷர் சொன்னா கூட போதும், அந்த ஒளி உள்ள ஏறிடும். இதை தர்றதுக்கு தானே ரப்பு அவ்வளவு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான், வாங்கிக்கிறதுக்கு தானே நம்ம தயார் இல்லை. இதை கொடுப்பதற்கு உங்க ரப்பு ரொம்ப ரெடி, இதை எங்க வேண்டாலும் இறக்கி வைப்பான், ஆனால் வாங்கி கொள்ளுவதற்கு அந்த இதயம் அதற்கு தகுதியானதாக தயாருடையதாக இருக்கிறதான்னு கேட்டா அங்கதானே கேள்விக்குறி ஆரம்பிக்கு. என்ன அவர்கள் பேர் உண்மை பேர் ஒளி, இந்த உலகத்திலே அவனுக்கு எந்த செய்தியை கேட்டாலும் சொல்லி தருகிற ஒரு உண்மையான நடுநிலையான பாதையான ஒரு ஒளியை அவன் கையில கொடுத்திருக்கேன். அஃபலா எத்த தப்பரூன், என்ன அதை பத்தி அவன் சிந்திக்கவே இல்லையா? அவனுடைய உலகத்தினுடைய பிரச்சனைக்கும் மார்க்கத்தினுடைய எங்கனாலும் போய் அடுத்தவன் தானே முட்டிக்கிட்டு நிக்கிறான். என்ன அவங்க இதயம் பூட்டப்பட்டு இருக்கிறதா? என்ன கேள்வி கேக்கு திருக்குறான். அப்ப ஒரு மனிதனுடைய அந்த இதயத்தை சீர் செய்வதற்கென்று அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதிலே ஆசைகளை வளர்த்துக் கொள்வது, நபிமார்களுடைய வரலாறுகளை படிப்பது, குறிப்பாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு, இந்த திருக்குறானை பத்தி தெரிஞ்சுக்கிறது, இந்த ஆசையோடு திருக்குறானை எடுத்து பார்ப்பது, அட்லீஸ்ட் தொழுதுட்டு போகும்போது அல்லது இருக்கும்போது வரும்போது பள்ளியாசலுக்கு. இதை வந்து தொழுதுட்டு போகும்போதுன்னா நம்மால் என்ன செஞ்சிருவான், அது தர்காம அந்த உண்மையான ஆசையோடு, இதுதான் எனக்கு வழிகாட்டக்கூடியது, வேற உலகத்துல எவனாலையும் காட்ட முடியாது, எங்க போனாலும் இந்த குரான் இப்படியே தான் இருக்கும், அல்லாஹுவினுடைய நேரடி ஒளி, அவனுடைய நேரடி கலாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், எந்த தகுதியும் இல்லாமல், எந்த தகுதியும் இல்லாமல் உள்ள பூரா அழுக்கு. பள்ளியாசலுக்கு உள்ள வரும்போது அந்த இடத்துல நின்று ஒரு பெண்ணை பார்த்தேன், அல்லாஹ் கொடுத்த கண்ணால் நல்ல பார்த்து அனுபவிச்சு சுவைச்சிட்டு வந்திருக்கேன், அந்த கண்ணால் இந்த குரானை பார்க்க முடியுமானா? கொஞ்சம் கூட தகுதி இல்லை, இருந்தாலும் அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைத்து நான் பார்க்கிறேன், இந்த ஒளி எனக்கு ஒளியை கொடுக்கும் என்று பார்த்தால் சத்தியமாக நிச்சயமாக இந்த திருக்குரான் ஒளியை கொடுக்கும். அட்லீஸ்ட் பல மணி நேரம் பயான் கேட்கறதுல நம்முடைய செயல்பாடுகள்ல என்ன மாற்றம்? அப்ப இந்த தொழுகைக்கு ஒரு மனிதனுக்கு அந்த முக்கியத்துவம், த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அவனுடைய முழு கவனமும் வர வேண்டும் என்று சொன்னால் முதலிலே அவனுடைய இதயத்திலே வர வேண்டியது அல்லாஹ் ரசூலை பற்றி உண்டான அந்த பெருமை, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தொழுகையை பற்றி உண்டான பெருமதி. எவ்வளவு அல்லாஹுவிற்கும் உனக்கும் இருக்கிற இடையிலே இருக்கிற திரையை நீ திறக்கிறாய், அல்லாஹுக்கும் உனக்கும் இடையிலே இருக்கிற கதவை நீ திறக்கிறாய். பொய்யே உரைக்காத சாதிக்குள் நமீன். சத்திய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் எப்படி ஏழு வானங்களையும் கடந்து அரிசையும் குருசையும் கடந்து என்னுடைய ரப்பை போய் சந்தித்து அவனோடு உரையாடி விட்டு வந்தேனோ, இதை என்னுடைய உம்மத்திலே உள்ள ஒரு கடை நலை ஊழியன் அடைந்து கொள்ள முடியும். எப்போது தெரியுமா? அவனுடைய தொழுகையை கொண்டு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப என்ன அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், நான் சென்ற அதே வகைக்கு அவனுக்கும் கிட்ட இருக்கிறது, அதுக்கு அழகான ஒரு பொருளை நான் இந்த உலகத்தில் தந்திருக்கிறேன், தொழுகை. ஒரு ஹதீஸிலே சொல்லும் போது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, சுவரத்தை திறக்க வேண்டுமா, அதனுடைய திறவுகோல் தான் தொழுகையாக இருக்கிறது. எப்ப எத்தனையோ ஒரு குஃப்ருக்கும் ஒரு மனிதனுடைய குஃப்ருக்கும் இஸ்லாத்திற்கும் இடையிலே நிற்பது தொழுகைதான். ஒரு மனிதன் கபரிலே வச்சவுடன் முதலிலே கேட்கப்படுவது அவனுடைய தொழுகையை பற்றி, ஒரு மனிதன் கியாமத்திலே எழுப்பிய பின்னால் அவனை கேட்பது முதல் தொழுகை, முதல் கேள்வி அவனுடைய தொழுகையை பற்றி, அல்லாஹ் அக்பர். இப்ப விளங்குதா? இப்ப இந்த தொழுகை எப்படி தொழுகையாக இருக்க வேண்டும்? இப்ப இந்த எண்ணெல்லாம் ஒருத்தருக்கு வந்துருச்சு, இது எல்லாம் அப்படியே மனசிலே நிறைந்து நிற்கிறது, இப்ப அதை பற்றி உண்டான ஆசை, அல்லாஹ் நான் தொழுக வேண்டுமே, என்னுடைய தொழுகை அப்படிப்பட்ட தொழுகையாக அமைந்து போக வேண்டுமே அப்படின்னு ஆசையில நிற்கிற போது, அப்ப அவர் போய் நிற்கலாம். அப்ப அந்த யஹ்வாருன்னியா, அந்த அவர் அங்கே போய் நிற்கிற அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தானாக வரும். ஏதோ ஒரு செய்தியை தேடி ஓடுவது போன்று, விடப்பட்ட ஒரு மனிதன் தனக்கு கிடைத்த ஒரு பொருளை நோக்கி ஓடுவது போன்று, அங்கே தானா ஒரு இதயத்திலே உள்ள ஒரு விதமான காதல், ஒரு விதமான அன்பு, அது என்னன்னு விளங்காது, ஒரு பரஸ்பரம். அப்ப போய் நிக்கிறாரு, அப்ப போய் நின்று அல்லாஹு அக்பர்னு சொல்றாரு. அந்த சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் இப்போது சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் ஈடும் இணையும் எதுவும் கிடையாது. அப்ப முதலாவதாக சொன்னார்கள், என்ன நேரம் பாட்டு ஆகிட்டே இருக்கு. ஆமா, நேரம் ஆவத்தானே செய்ய. அப்ப இரண்டாவதாக சொன்னார்கள் தெளிவு. அந்த தொழுகையில் என்னங்க இருக்கணும்? ஒரு செய்தியை செய்கிறோம் என்று சொன்னால் அதிலே தெளிவில்லாமல் ஒரு செய்தியை செய்வதற்கும் தெளிவோடு செய்வதற்கும் துனியாவிலே 1000 வித்தியாசம் இருக்கிறது. தெளிவு, நாம் என்ன சொல்லுகிறோம், என்ன சொல்ல போகிறோம் என்று தெரிந்து அதை புரிந்து சொல்லி ஒன்றை செய்வதற்கும் ஒண்ணுமே புரியாம போறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. தொழுகையிலே ஒரு மனுஷர் நிற்கிறார், அந்த தெளிவுக்கு அட்லீஸ்ட் அந்த தொழுகையினுடைய என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளுவது. இமாம் சாப் சொல்றார் அல்லது நானே சொல்றேன், நானே தொழுகிறேன். அப்ப நான் தனிப்பட்ட முறையிலே தொழுகிற போது, அந்த தொழுகையிலே குனிகிற போது நான் என்ன சொல்லுகிறேன், அது அரபியில சொல்லுவாங்க ஐயா, அது என்ன எக்ஸாக்ட் அதனுடைய மீனிங், அந்த அறிவு, அந்த தேடுதல் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை பற்றி உண்டான புரிதல். உதாரணத்திற்கு சும்மா தெரிஞ்சுக்கலாம் தொழுகையை பத்தி. அல்லாஹு அக்பர் என்று ஒரு மனிதர் தொழுகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே எல்லா பொருட்களையும் என்னையும் விட என்னுடைய ரப்பு ரொம்ப உயர்ந்தவன் என்று கேட்டால், என்னுடைய ரப்பு என்னை படைப்பதற்கு முன்னும் இருக்கிறான், என்னுடைய தந்தை ஆதத்தை படைப்பதற்கு முன்னும் இருக்கிறான், நான் போய் சேர்ந்த பின்னும் இருப்பான், உலகம் கியாமத்து நாள் வரை இருப்பான், அவ்வளவு பெரிய ரப்புக்கு முன்னே நான் இருக்கிறேன், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த எண்ணத்தோட, நான் இல்லாத போதும் இருந்தான், நான் போய் சேர்ந்த பின்னாடியும் இருப்பான், நான் இருக்கிற வரை கூட எனக்கு எல்லாம் வேண்டுமோ எல்லாம் செய்து கொடுப்பான், இப்படிப்பட்ட ஒரு மகா பெரியவன், இந்த அரசனை நான் எங்கே போய் தேடுவது? அப்ப அல்லாஹு அக்பர், இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட பெரியவனான அந்த அல்லாஹுவை நான் துதிப்பதற்கு நான் நெருங்கி விட்டேன், அதற்கென்று நின்று விட்டேன். அல்லாஹு அக்பர், உலகத்திலே எல்லாவற்றையும் விட பெரியவனான அந்த அல்லாஹுவை புகழ்ந்து நீ தான் பெரியவன் என்று சொல்லுகிறேன். இப்படி அல்லாஹு அக்பர். ருக்குவுக்கு போகிறார், ருக்குவிலிருந்து மீண்டும் எழுகிறார், எழுகிற போது சொல்லுகிறார் சமி அல்லாஹு லிமன் ஹமித, சமி அல்லாஹு லிமன் ஹமித, யாரை அல்லாஹுவை யார் புகழ்ந்தானோ அவனுடைய புகழை அல்லாஹ் கேட்டுவிட்டான். நான் அல்லாஹு அக்பர் என்று சொன்ன இந்த வார்த்தை எத்தனை செகண்ட்லங்க, சூரியனுடைய ஒளி இந்த பூமியில வந்து சேர்றதுக்கு 8 வினாடிகள் ஆகிறது. சூரியன் நம்மை விட்டு எத்தனை தூரம், சூரியன் 8 வினாடி. இதுல சொல்றா, நீங்கள் குனிந்து அந்த அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு சுபஹான ரப்பியல் அதீம் என்று சொல்லுகிறார். ருக்குவில நின்று கொண்டு ஒரு மனிதர் சொல்லுகிறார், அது என்ன எக்ஸசைஸ் எடுக்கிறதுக்கா? இன்னைக்கு சில பேர் சொல்றான் யோகாவும் எக்ஸசைஸும் ஒண்ணு, யோகாவும் தொழுகையும் ஒண்ணு, யோகாவும் தொழுகையும் ஒண்ணா? யோகா எங்கே, தொழுகை எங்கே? இந்த மனிதன் குளிந்து நின்று கொண்டு சொல்லுகிறான் சுபஹான ரப்பியல் அதீம், வலிமை மிக்க என்னுடைய ரப்பை நான் துதிக்கிறேன். இந்த குனியறதுக்கு இந்த ஜாயின் இருக்கு இல்லையா, முதுகு குனியறது அல்லவா, இடுப்பு பெயின் உள்ளவன்ட்ட போய் கேளு, அவனுடைய தண்டுவடம் உடைந்தவன்ட்ட போய் கேளு குனியறதுன்னா என்னன்னு, அப்ப தெரியும் அதனுடைய அருமை. எந்த பைசாவும் செலவில்லாமல் நான் அப்படியே வந்து குனியணும்னு நினைச்ச உடனே என்ன குனிய வச்சானே, அவன் எவ்வளவு வலிமை பொருந்தியவனாக இருப்பான். அந்த வலிமை பொருந்திய ரப்பை நான் துதிக்கிறேன். அப்ப இதை சொல்லி முடிச்சுட்டு அவர் நிமிந்த உடனே சொல்லுவார் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, இந்த நான் புகழ்ந்த புகழ் அல்லாஹுவை பற்றி நான் பேசிய பேச்சு எனக்கு ரப்புக்கு எட்டிருச்சு. நாயம் சல்லா அலிஸ்லம் சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாம் உருவாக்கப்பட்ட செய்தி அல்ல, நபி சொல்லி கொடுத்தாங்க. செல்லு கமா ரஹீத்து மூனி உசல்லி, நான் என்னை எப்படி தொழுவ கண்டீர்களோ அப்படியே தொழுவுங்கள். இதுல 1000 ரகசியம் அடங்கி இருக்கிறது, விளங்காது, அட்லீஸ்ட் உங்களவளுக்கு விளங்கிங்க அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம். இப்ப சொன்னாங்க சமி அல்லாஹு லிமன் ஹமித, ஒரு மனிதர் புகழ்ந்த நான் புகழ்ந்த அந்த வார்த்தையை என்னுடைய அல்லாஹ் கேட்டு விட்டான். உடனே அதுக்கு பதிலும் சொல்லி கொடுத்தாங்க. இமாம் இப்படி சொன்னால் ரப்பனா லக்கல் ஹம்த், ரப்பனா லக்கல் ஹம்த், ரப்பனா லக்கல் ஹம்த், என்ன நான் புகழ்ந்த வார்த்தையை ரப்பு கேட்டான்ன உடனே என்னுடைய ரப்புக்கு என்னுடைய புகழை கொண்டு ஏதாவது உயர்ந்துருச்சா அப்படின்னு நீ நினைச்சிடாத. ரப்பனா லக்கல் ஹம்து மீண்டும் சொல்லு, உனக்கே புகழனைத்தும். ஏன்னு கேட்டா குனிஞ்ச என்ன நிமிந்து நிக்க வச்சது நீ. இந்த உலகத்தில் உள்ள டாக்டர்கள் எத்தனையோ வேலைகளை பண்றார்கள், சில பேரை குனியவே வைக்க முடியல, சில பேரை நிமிரவே வைக்க முடியல. அல்லாஹ் என்ன குனிஞ்சவனை எந்த செலவும் இல்லாம நினைச்ச உடனே நிமித்தி விட்டியே. என்றைக்கும் உனக்கே புகழ், புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம். ரப்பனா அலக்கல்லாம். அடுத்து சொன்னாங்க அல்லாஹ் அக்பர்னு கீழே சஜதாவுக்கு போறார். சஜதால போய் அவர் நெத்திய வைக்கிறார். வச்சுட்டு அவர் சொல்றார், சுபஹான ரப்பி அல் ஆலா, சுபஹான ரப்பி அல் ஆலா, மிக உயர்ந்த இரட்சகன், இந்த வானம் இந்த பூமி அத்தனைக்கும் சொந்தக்காரன், நான் இப்படி குனிஞ்சு என்னுடைய சிரசை தலையிலே வந்த தரையிலே வைப்பதற்கு எந்த தகுதி என்கிட்ட இல்லை, இப்படி குனியணும்னா என்னென்ன எந்த தகுதியும் இல்லை. அப்ப எல்லாவற்றிற்கும் மேலான அந்த அல்லாஹ்வினிடத்திலே முழுமையாக சரண்டர் ஆகிறேன். என்னங்க அர்த்தம்? அந்த உயர்ந்த இரட்சகனை நான், என்னுடைய ரப்பை நான் முழுமையாக துதிக்கிறேன், நான் என்னுடைய இரட்சகனை துதிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி அந்த பூமியை இப்ப இப்படி நினைச்சு ஒரே ஒரு சஜதா செஞ்சு பாருங்களேன், லட்டை விட கூட டேஸ்டா இருக்குங்க. எத்தனை தடவை தொழுவோம் அப்படி, அது என்ன சொல்றோன்னே தெரியாது. தொழுதுட்டு இது ஏதோ அஜரத்து பெரிய இதுல பேசிக்கிட்டேன், உங்களையும் என்னையும் சேர்த்துக்கிறேன் உள்ளே அம்மன் எல்லா. இப்ப இது வரணும் எல்லார்ட்டையும், உங்கள்கிட்ட வரணும், எனக்கிட்ட வரணும், உலகத்தில உள்ள அத்தனை பேர்கிட்டையும் வரணும். இந்த தொழுகையில உள்ள டேஸ்ட் வந்துச்சுன்னா எதை பத்தியும் திரும்பியே பார்க்க மாட்டான். அதனாலதான் நாயம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலக பிரச்சனை வந்தாலும் தீனுடைய பிரச்சனை வந்தாலும் எங்க ஓடினாங்க? நபி நபி நேரம் ஓடுவாங்க பள்ளியாசல். ஓ புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னைக்கு உலகத்துல இந்த புகாரி என்ன பாடுபடுது, குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஆத்தன்டிக்கான புக். இந்த உலகத்துல என்ன சொல்றாங்க, திருக்குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஆத்தன்டிக் புக் எது இருக்கு அப்படின்னு சொன்னா புகாரி, சஹீஹுல் புகாரி. அப்ப எவ்வளவு பெரிய செய்தியா, திருக்குர்ஆனுக்கு அடுத்து ஒருத்தர் எவ்வளவு பேர் எத்தனையோ எழுதியிருக்கானே, ஏன் இல்ல அதுக்கு. அப்ப அந்த வரலாறுல எழுதுகிற போது அதனுடைய முசன்னிப், அதனுடைய ஆத்தர் இஸ்மாயில், அவங்க சொல்றாங்க, நான் ஒவ்வொரு ஹதீஸை தொகுப்பதற்கு முன்னாலும் ஒது செஞ்சு விட்டு ரெண்டு காயத்து தொழுவேன், தொழுது முடிச்சு விட்டு நான் போய் அந்த இதை சேர்ப்பேன், என்னுடைய அந்த ஹதீஸிலே நான் கோர்ப்பேன். உடனே மாணவர் கேட்டாரு, ஏன் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் ஏன் ரெண்டு காய தொழுவிய, ஒரே ஒரு ஹதீஸ் ஒரு ரெண்டு காய தொழுதுட்டு ஒரு பத்து ஹதீஸ் எழுதலாமே கேட்டாங்க மாணவர்கள். இப்ப இந்த தொழுகைக்கும் ஹதீஸுக்கும் என்னங்க சம்பந்தம்? உங்கள்கிட்ட நிறைய அறிவு இருக்கிறது, உலகம் ஒத்துக்கொள்ளுகிறது. புகாராவில் இருந்த இந்த வந்த மனிதரை உலகம் ஒத்துக்கொள்ளுகிறது, அத்தனை அறிவுக்கும் இவர் சொந்தக்காரர். ஹதீஸ்ல இவர் பொய் சொல்ல மாட்டாரோ உலகத்துக்கு தெரியும், நீங்க ஏன் தொழுதுட்டு செய்யணும்னாரு கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ரெண்டு ரக்காயத்து தொழுகிற போது என் ரப்பின் புறத்தில் இருந்து அறியாத ஒரு அந்த ஞானங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கிறது. அதே நிலையில போய் உட்கார்ந்து ஹதீஸ தொகுப்பேன், வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப அப்படி சொன்னார்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு, நான் ரெண்டு ரக்காயத்து தொழுகிற போது எனக்கு புரியாத எத்தனையோ செய்திகள் எனக்கு அந்த இடத்துல விடுவிக்கப்படுகிறது, அல்லது இந்த ஹதீஸ் தேவையில்லைன்னு விடுவிக்கப்படுகிறது. உடனே இது தேவையா இல்லையான்னு நான் என்னுடைய தொழுகைக்கு பின்னே அதே நிலையிலே போய் உட்கார்ந்து அப்படியே தொழுது அது என்னுடைய அந்த ஹதீஸனுடைய கிதாபை நான் தொகுத்து விடுவேன். இப்ப இன்னும் பல பெரிய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், வாழ்க்கையிலே கிடைக்காத விடைகளுக்கெல்லாம் தொழுகையிலே நின்று முடித்த பின்னால் அல்லாஹ் விடையை தருகிறான். ஏன் விடையை தர்றதே துனியால வந்தனங்க, கேள்வியும் அவனே பதிலும் அவனே இல்லை. அந்த கதவை திறந்த பின்னால் எப்படி கிடைக்காமல் இருக்க முடியும், எப்படி கிடைக்காமல் இருக்க முடியும்? அப்ப அட்லீஸ்ட் தொழுகையிலே நிற்கிற போது இந்த என்ன தஸ்பீஹ் செய்யறோமோ அதை புரிஞ்சுக்கிறது, அதனுடைய தெளிவு, என்ன செய்யறோம் அப்படிங்கிற அந்த தெளிவு, அல்ஹம்து சூராவுக்கு அர்த்தம் படிச்சுக்கிறது, அல்லது ஓதக்கூடிய பெரிய சூறாவா ஓதுறா ராஜத்து அவ்வளவு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன் தெரிஞ்சுக்க முடியாதா, அடுத்த கேள்வி வரும், தெரிஞ்சுக்க முடியாதா? கண்டிப்பா முடியும், யாருக்கும் எதுவும் ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எத்தனையோ மாற்று மதத்தவர்களுக்கே அல்லாஹ் இதை கொண்டு ஈமான் கொடுக்கிறான் என்று சொன்னால், தெரிஞ்சு கொண்டதை கொண்டு நான் இஸ்லாத்திலே பிறந்து விட்டேன்னு இத்தனை வருஷமா தொழுதுகிட்டு இருக்கேன் நமக்கு ஏங்க தரமாட்டான், அதுக்குன்னு சொந்தம் கொண்டாடிகள் அல்லனா, அதுக்குன்னு நாங்க தான் சொந்தக்காரர்கள் அல்ல. என்ன அது ஒளி, அது எவர் ஆசைப்படுகிறாரோ அவருக்கு கிடைத்தே ஆகும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப அல்லாஹு தஆலா அத மனசுல ஊத்திடுறான் அது அப்படி. அதனாலதான் சொன்னாங்க இந்த திருக்குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய டேஸ்ட் இருக்கிறதே ஒரு இனமுறியாத ஒரு டேஸ்ட், உலகத்துல தமிழ்நாட்டில் குறிப்பா பல இடங்கள்ல தப்சீருடைய வகுப்புகள் நடக்குது. நீங்க எவ்வளவு பெரிய கூட்டம் போட்டாலும் போட்டாலும் வராத கூட்டம் தப்சீர் கிளாஸுக்கு போகும். நிஜாமுதீன் நஜர் தப்சீர் கிளாஸ் நடத்துறாரு, 200-300 பேர் கொய் கொயின்னு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. நான் பல தடவை போயிருக்கேன். இன்னும் என்ன, ஸ்டான்லியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு பள்ளியில ஒருத்தர் உருதுல நடத்துவார். அவர் உருது சில நேரத்துல புரியாது, அவ்வளவு நல்ல ஹைஃபை உருதுல பேசுவார். அவர் உருதுல நாய் பல வாரங்கள் இதற்கென்ற எல்லா வேலையும் விட்டுட்டு அங்கே ஓடுறது என்னன்னே விளங்காது. இப்ப விளங்குதுங்களா, எதுக்கு வர்றேன்னு தெரியாது. ஆனா கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். அல்லாஹ் உத்தாலா எதை மாத்தணும்னு நினைக்கிறானோ அது கிடைச்சிடும். அது கிடைக்கிறதுனால தானே இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு ஏன் வருது? இஸ்மாயில் அஜத்து பேச்சிலேயே வருது, இவர் குப்பை, இவர் குப்பை. இவருடைய திறமை அல்ல, அல்லாஹ்வினுடைய வார்த்தையை சொல்ல சொல்ல குப்பனுக்கும் இது வரும், சுப்பனுக்கும் இது வரும். குப்பன் சொன்னாலும் சுப்பன் சொன்னாலும் உலகத்திலே மைக்கேல் ஹார்ட் ரசூல்லாவை பத்தி பேசினவன யாருக்குங்க புகழ்? ரசூல்லாவுக்கா கூடிச்சு. அவன் பேரும் பெரிய ஆள் ஆயிட்டான் துணியால. இப்படி அவங்கள பேச இவங்கள பேச இது அல்லாஹ் கிடைத்து கொண்டே இருக்கிறவங்க. அதனால அட்லீஸ்ட் என்ன பண்ணும்னா, இந்த குரான் கூட ஒரு ரகசியமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளுவது, அது அதன் மீது ஒரு இனம் புரியாத ஒரு பிரியம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுகிறான், இதை ஒரு நூறாக நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். எங்கெங்க கிடைக்கும்? டீப்ளைட்ல கிடையில கிடைக்காது. உங்களுக்கு மிகச்சரியான வழிகாட்டி இதை தவிர வேற அந்த வழிகாட்டி எப்படி பிடிக்க முடியும்? அட்லீஸ்ட் நம்ம அதை எடுத்து பார்க்கும் போதெல்லாம் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, இனம் புரியாத ஒரு பிரியம். அதை பார்த்து பார்த்து இது என்னுடைய ரப்பின் வார்த்தைகள் கண்டிப்பா சொல்லிக்கிட்டே இருங்க, ஒரு கட்டத்தில் இதையும் தானாக மாறும். எழுதி தரலாம். இப்ப இதை ஒருத்தர் படிச்சு புரிஞ்சார் அப்ப எப்படி இருக்கும்? அப்ப ஓத ஓத அப்படி மயிர் கூச்சரிதல் ஏற்படும். அப்படி என் ரப்ப என்ன பேசுகிறான், கோடி தடவை ஓதினாலும் அடுத்த தடவை ஓதும் போது குரான்ல புது ஒரு விளக்கம் கிடைக்கும். இதான் உண்மை. கோடி தடவை ஓதினாலும் சரி, புதுசா அடுத்த திரும்ப மூணாவது ஜூஸ் திருப்பின உடனே இடம் புரியாத ஒரு செய்தி புதுசா இருக்கும், அந்த செய்தி கிடைக்கும். எப்படி அல்லாஹுக்கே அத்தனைக்கும் போதுமானவன். அப்ப இந்த தெளிவை நம்மிடத்திலே வளர்த்துக் கொள்வது, எதை குனியிருப்ப நிமிரப்ப என்ன ஓதணும் அப்படிங்கிற அந்த தெளிவை. இப்ப சுபான ரப்பியல் ஆலா, உயர்ந்த என்னுடைய இரட்சகனை நான் துதிக்கிறேன், அவனை நான் அவனுடைய புகழ் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுஜூது செய்யும் போது அந்த சுஜூதுல உள்ள அந்த லட்டு டேஸ்ட் எப்படிங்க இருக்கும் தொழுது பாருங்களேன். ஒரு நாள் ரெண்டே ரெண்டு ரகாயத் அப்படின்னு அல்லாஹ் அக்பர். அதனாலதான் சொன்னாங்க சஹாபாக்களுக்கு எதை கொடுத்தாலும் பிரியம் வரல, எதை கொடுத்தாலும் பிரியம் வரல. அங்கங்க ஓடுனாங்க, எங்க ஓடுனாங்க மேட்ரு விளங்கிச்சு. இப்ப இதை வைத்து அவர்கள் ரப்பை பிடித்து தங்களுடைய எந்த காரியத்தையும் சாதித்துக் கொள்ள முடிந்தது, அது உலக காரியமாக இருந்தாலும் சரி மார்க்க காரியமாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா அது தெளிவு. போன வாரமும் இதுல ஏதாவது இருந்துச்சு அப்படிதானே. சரி, இப்ப அடுத்து மூணாவது உள்ள செய்தி இன்ஷா அல்லாஹ், மூணாவது என்ன கிரியேஷன், என்ன வந்து அந்த குணம், ஒரு இன்னர் கண்டிஷன்ஸ் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் வர்ற வாரத்துல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, அடுத்து மூடுறதுக்கு அவர் மோதினார் ரெடியா நிப்பாரு. உங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, நீங்கெல்லாம் நல்ல பிள்ளைன்ட்டு அப்புறம். அதனால வந்து அல்லாஹு தாலா இந்த அருங்குணத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய நசீவை நமக்கு தருவானாக. இந்த அந்த டேஸ்ட் எப்படி தொழுக வேண்டுமோ, ரெண்டே ரெண்டு காயத்தினாலும் வாழ்க்கையில் எப்படிங்க ரெட்டே நின்ற காய்ச்சி ஒருத்தர் தொழுது பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ் அக்பர். அந்த பிரியத்தை அடுத்து தன்னுடைய கண்ணை பாதுகாத்து ஈமானுடைய நேரடியான ஒளி அந்த டேஸ்ட், அதை வாழ்க்கையில நித்தம் நித்தம் இந்த ஊர்ல இருந்து கொண்டு அனுபவிக்கிற அந்த நிலைமை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் உலகத்திலே உள்ள அத்தனை பேருக்கும் தருவானாக. கடைசியாக ஒரு செய்தி, ஹசரத் இன்னைக்கு வரல போலுக்கு, அப்ப ஒன்னும் போன் வரல, இன்ஷால்லா அடுத்த வாரம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஹசரத் அவங்கள இன்ஷால்லா நம்முடைய மஜ்லிஸ் கூட்டம் துவா செய்ய வைப்போம். கேட்டோமோ எதை சொன்னோமோ அந்த நிலைமையில் நம்முடைய தொழுகைகள் எல்லாம் இன்ஷா அல்லா நாளையிலிருந்து அல்லது இன்றையிலிருந்து அந்த தொழுகிற தொழுகையின் அதனுடைய டேஸ்டை விளங்குகிற தன்மை அல்லாஹ் தாலா நமக்கு தருவானாக.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.